أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله إلا بهلم அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறையோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை நமக்கு அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ஏ அல்லாஹ், இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் எங்களுடைய வாழ்நாளில் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ஏ அல்லாஹ் உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை ஏ அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய உறவினர்களை ஏ அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் ஏ அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. ஏ அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் ஏ அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நிமண்டித்தருள்வாயாக. ஏ அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஷரியத்தினுடைய அடிப்படையில், குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிற அந்த பாக்கியமிக்க நல்லோர்களுடைய வாழ்வை போன்று எங்களுடைய வாழ்வையும் யா அல்லாஹ் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு யா அல்லாஹ் பிரிந்து செல்வதற்குரிய நசீவை எங்கள் இங்கே வந்திருக்கிற, வராமல் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கும் யா அல்லாஹ் நீ தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்திலும் யாழ்லா உன்னுடைய பெருமானார் வாழ்ந்தது போன்று வாழுகிற யாழ்லா அந்த பாக்கியமிக்க வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யாழ்லா எங்களுடைய குழந்தைகளை சாலிகானவர்களாக ஆக்கி தருவாயாக. யாழ்லா இந்த உம்மத்திலே உள்ள வாலிபர்களை யாழ்லா நல்லவர்களாக, ஒழுக்க சீலர்களாக ஆக்கி தருவாயாக. யாழ்லா இந்த உம்மத்திலே உள்ள பெண்களை யாழ்லா, குறிப்பாக வாலிப பெண்களை யாழ்லா நாணம் பேணக்கூடியவர்களாக, யா அல்லா தங்களுடைய கற்புகளை பாதுகாக்க கொள்ளக்கூடிய பெண்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லா, அந்த சஹாபி பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்களோ, நபியினுடைய மனைவிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அப்படி வாழுகிற நல்ல வாக்கியத்தை யா அல்லா ஒவ்வொரு பெண்ணிற்கும் நீ நசீவாக்குவாயாக. யா அல்லா, எங்களுடைய மருமையினுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லா, எங்களுடைய கபருனுடைய வாழ்க்கையை லேசானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மறுமையில் பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியத்தை யா அல்லாஹ் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் நீ தருவாயாக. யா அல்லாஹ், நல்லோர்களோடும், நபிமார்களோடும், சித்தீகின்களோடும், சுஹதாக்களோடும் அந்த சுவனத்திலே வாழுகிற பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே நீ நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரம் வரை எங்களுடைய பணிகளை நாங்களே செய்து யா அல்லாஹ் யாருக்கும் எந்த சிரமமும் தராமல், எங்களால் இவர் ஏன் இறக்கவில்லை என்ற நிலை ஏற்படாமல் யா அல்லாஹ் மரணிக்கிற வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தினுடைய யாழ்லா எந்த கேடுகள் வந்தாலும் அந்த கேடுகளை பெருமானாருடைய பறக்கத்தை கொண்டு யாழ்லா நீ எங்களை விட்டு நீக்குவாயாக. யாழ்லா இந்த சமுதாயத்திற்கு எத்தனை நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ நீயே கிடைக்க செய்வாயாக. இந்த குர்ஆனை வாழ்நாளில் யாழ்லா நாங்கள் அதிகமாக நேசித்து அதை எங்களுடைய இரத்தத்தில் யாழ்லா எங்களுடைய சதையில் எங்களுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் செல்லுகளிலும் யாழ்லா நீ அதை பதிய செய்வாயாக. கபருடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆனை எங்களுக்கு ஒரு அற்புதமான தோழனாக நீ ஆக்கி தருவாயாக. யாழ்லா மறுமை நாளையில் எங்களை சிபாரிசு செய்து யாழ்லா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற யாழ்லா அந்த பொருளாக இந்த குர்ஆனை அதற்கு ஏற்ப நாங்கள் விளங்கி ஓதி அமல் செய்கிற பாக்கியத்தை யாழ்லா நீ எங்களுக்கு தருவாயாக. யாழ்லா இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கொள்ளுவாயாக. இந்த மஜ்லிஸில் எந்தெந்த கருத்துக்கள் எந்த இந்த இமாம்கள் சொன்னார்களோ எந்த இமாம்களை பற்றி உண்டான கருத்துக்களை எடுத்து நாங்கள் சொல்லுகிறோமோ அந்த பாக்கியமிக்க இமாம்களுடைய யாழ்லா மன்னரையினுடைய வாழ்க்கையை யாழ்லா நீ சுவனத்தினுடைய வாழ்க்கையாக கித்தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களை கொண்டு எந்த இல்முகளை நாங்கள் அறிந்து கொண்டோமோ அதற்குரிய சரியான பிரதி உபகாரத்தை யா அல்லாஹ் கியாமத்து நாளையில் நீ அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இன்னும் உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் இந்த குர்ஆனுக்காக ஹதீஸுக்காக ஷரியத்துக்காக யா அல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமானதாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுடைய மன்னருடைய வாழ்க்கையை சுவனலோகத்தினுடைய வாழ்க்கையாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் யாசீன் என்று சொல்லுகிற நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தல்புல் குர்ஆன் என்று போற்றப்பட்ட இந்த சூராவினுடைய விளக்க உரையை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடராக கடைசி வாரத்திலே கடந்த வாரத்திலே அல்லாஹு தஆலா கப்பலை பற்றியும் கடலிலுடைய ஆட்சியை நாம் உங்களுக்கு எப்படி தந்திருக்கிறோம் என்பதை குறித்தும் பேசினான். அதை குறித்து சில பல செய்திகளை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலும் அதனுடைய தொடராக அல்லாஹு சொல்லுகிறான், வஹமல்னா துர்ரியத்தஹும். நம்ம அடிக்கடி ஓதுற ஆயத்துங்கிறதுனால அந்த ஆயத்தை சொல்ல சொல்ல நமக்கு திரும்ப நம்ம ஓதும்போது ஒரு ரிமைண்டர் நமக்கு அந்த ஆயத்து வரும்போதே அதை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு. இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், வஹமல்னா துர்ரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன். وَحَمَلْنَا ذُرِّيَّتَهُمْ فِي الْفُلْكِ الْمَشْحُونِ. நிரப்பப்பட்ட கப்பல், ஃபுல்க் என்று சொன்னால் ஷிப், மஷ்ஹூன் லோடட், ஃபுல்லாக நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் அவர்களை பிரயாணிக்க செய்தோம். துர்ரியா அவர்களுடைய சந்ததிகளை, ஹமல்னா சுமந்தோம் அல்லது ஃப்ளோட் சுமக்க வைத்தோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இந்த இடத்தினுடைய கருத்துக்களை நம்முடைய சில பல கருத்துக்கள், அந்த கப்பல்னா என்ன, கப்பலுடைய அந்த ஆதி மூலம் எங்கிருந்து துவங்கியது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டெக்னாலஜி எங்கிருந்து உருவானது, அல்லாஹ் எப்படி இந்த மக்களுக்கு அதை ஒரு நேமத்தாக கொடுத்தான் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே ஆரம்பத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான், ஆய அது ஒரு அத்தாட்சி. ஆயத் என்பதற்கு மூன்று விதமான விளக்கங்கள் உண்டு என்று இமாம் ஃபக்ருத்தீன் ராசி தன்னுடைய தஃப்சீரிலே கபீரில் எழுதியிருப்பதாக நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். ஒன்றாவது நியமத், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை அப்படிங்கிறத விளங்கணும். ரெண்டாவது அல்லாஹு தஆலா அதை கொண்டு இந்தார் செய்கிறான் என்று விளங்கணும். இப்படி விளங்குறது தான் ஆயத் என்ற அந்த கருத்தை போன வாரம் நம்ம சொன்னோம். அதுக்கு இன்னொரு இமாம் ஒரு அற்புதமான விளக்கத்தை எழுதியிருந்தார்கள். ஆயத் என்று சொன்னால் இப்ரத் என்ற ஒரு வார்த்தையும் நாம் சொன்னோம், அது ஒரு படிப்பினை. யாருக்கு படிப்பினை? ஒரு கேள்வி வரும், அல்லாஹு தஆலா மரம் ஆயத்துங்கிறான், வானம் ஆயத்துங்கிறான், பூமி ஆயத்துங்கிறான், நீங்கள் போகிற கடல் ஆயத்துங்கிறான், கப்பல் ஆயத்துங்கிறான், யாருக்கு படிப்பினை அப்படிங்கிற கேள்விக்கு அந்த இமாம் அவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ஆயத்துல் லஹும், அந்த மக்கத்து குறைசிகளுக்கு காபிர்களுக்கும் ஆயத்து. ஆயத்தும் லனா, அது நமக்கும் அத்தாட்சி. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன? அவர்களுக்கு எந்த வகையிலான அத்தாட்சி, நமக்கு எந்த வகையிலான அத்தாட்சி அப்படின்னு கேட்டா அழகா எழுதுறாரு, நமக்கு இன்னும் இறைவனை புரிதலுக்குரிய அத்தாட்சி.
அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய அத்தாட்சி. இன்னும் போப்போ என்ன செய்யறோம், அப்படியே பக்கத்துல அல்லாஹுவை ஒட்டி போவதற்குரிய ஒரு அத்தாட்சி. அவர்களுக்கு என்ன ஆயத், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்னிங், பிவேர். அல்லாஹ் சொல்லுகிறான் பி கேர்ஃபுல். இன்னும் நாட்கள் அதிகமாக இல்லை, எண்ணிவிடப்படுகிற நாட்கள், எச்சரிக்கை. அந்த இமாம் முத்தவல்லி ஷாராவி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், அவர் தன்னுடைய தஃப்சீரில் எழுதுகிறார், சமகாலத்தில் வாழ்ந்தவர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயினுடைய கவர்மெண்ட்டு உலகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவார்டு கொடுக்குறான். கொஞ்ச நாளாக நடக்குது, ஒரு 10 வருஷமாக நடக்குது இந்த குரான் கான்டெஸ்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய காரிகள், அவங்க சின்ன பையனாக கூட இருக்கலாம், நல்லா ஓத தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கே உள்ள காசுக்கு 1 மில்லியன் திரஹம்ஸ் கொடுக்குறான். சின்ன பையனாக இருந்தாலும் சரி, நல்லா ஓதணும். அந்த கான்டெஸ்ட் துபாயில் அந்த ரமதானுடைய கடைசி ஒரு 15 நாள் நடக்கும், அற்புதமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்குன்னு போகலாம், அமைதியான ஒரு இடம். அந்த பையன் மட்டும் உட்காந்துருப்பார், ஜட்ஜி ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க, நடுவர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பையன் இவ்வளோ பெருசுலேருந்து பெரிய ஆளு வரையும் ஓதுவாங்க, எந்த ஆயத்து சொன்னாலும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருந்த வருஷம் ஒரு 5 வயசு பையன், அவர் வந்து ஓதினார், 5 வயசு, ஏதோ ஒரு நாடு, உகாண்டாவோ ஏதோ ஒரு நாடு போட்டிருந்தாங்க. அவர் ஓதி முடிச்சுட்டு எல்லாரும் அழுதுட்டாங்க, கேட்குற கேள்விக்கெலாம் டக்கு டக்குன்னு பதில், டக்குன்னு அந்த ஆயத்தை அவர் சொல்லி முடிப்பார். எடுத்து அந்த இவர் வாசிக்கிறவர் எக்ஸாமினரு, அது சொல்லி முடிக்கிற பின்னாடி இந்த பையன் ஓதுவான், சர்றன்னு ஓதுவான். ரெண்டாவது அந்த சைல்டுஹுட்னஸ், சின்ன பிள்ளை தானே, ஏதாவது ஒரு தப்பு விட்டுட்டா அந்த அவர் எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி பெல் அடிக்க இப்படி போவார், அவர் கை இப்படி தூக்குன உடனே சரட்டுன்னு பார்த்துட்டு நேராக போய் திரும்ப அந்த தப்பு எடுத்துருவான். அழகாக ஓதுனான், அவன் ஓதி முடிச்சோடனே எல்லாரும் அழுதுட்டாங்க. அந்த காட்சி என்னன்னா, அவர் ஓதி முடிச்சுட்டு போய் கீழே இறக்கி விட்டாங்க, அங்கே போய் இருக்காரு, அடுத்த ஆள் வந்து ஓதிக்கிட்டு இருக்காரு, அப்போ இப்படி கேமராவாக அவர் அந்த பையன் சைடு திருப்புறான். அவன் அப்பாவுக்கு பக்கத்தில் அந்த சேரில் ஏறி நின்று அந்த சேரில் உள்ள அந்த பின்னாடி உள்ள அந்த துணியை கிழிச்சிட்டு இருக்கான். அந்த அப்பா கூட பக்கத்தில் உள்ள சேரில் ஏறி நின்று அந்த பின்னாடி போட்டிருப்பாங்கல்ல அந்த ஸ்டூலில், அந்த ஆடிட்டோரியத்தினுடைய அந்த செட்டிங்ஸில், அதை பிடிச்சி இப்படி நோண்டிட்டு, தட் மச் சைல்டுஹுட்னஸ் அந்த பிள்ளைக்கு, அவ்வளோதான். 5 வயசு பிள்ளைக்கு என்ன விளங்கும், ஆனால் இங்கே உட்காந்துருக்க வரையும் பார்த்தா குரான் அப்படி கடல் மாதிரி ஓடும். அங்கே போனோன்னே அந்த இந்த ஃபோட்டோ இப்படி திருப்பி அந்த கேமராவை காட்டினா எல்லார் கண்ணிலையும் தண்ணி. அந்த புள்ள மனசுலேயும் கூட அல்லாஹ் என்ன ஆற்றல், ஒரு தப்பு விடாமல் அந்த கான்டெஸ்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய இஸ்லாமிக் பர்சனாலிட்டிஸுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அதில் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டவர் முத்தவல்லி, இமாம் முத்தவல்லி அஷ்ஷாராவி. ஈஜிப்டில் உள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய ஆத்தன்டிக், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் முஃபஸ்ஸிர், தப்சீரில் அவருக்கு அந்த ஊரில் அந்த நாட்டில் எகிப்தில் நல்ல பேர். நம்ம நாட்டிலேருந்தும் கூட மௌலானா அல்லாமா அபுல் ஹசன் அலி அல் ஹசனி அல் நதுவி என்று சொல்லுகிற ஒரு பெரியவர் வாங்கினார் அதே அவார்டு. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 3rd இயர் அல்லாமா அபுல் ஹசன் அலி அல் ஹசனி அல் நதுவி. அவர் பேரை சொல்கிறதுக்கே நான் சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான தலைவர், இந்த காலத்துக்கு இந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி, இந்த சமுதாயம் இழந்த ஒரு வழிகாட்டி. கரெக்டாக 31/12/1999 இறந்துட்டார். அவருடைய நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நெட்டில் கூட கிடைக்குது, படித்து பார்த்தா அவ்வளோ அது. ரெகுலராக வாஜ்பாயி அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பார், ரெகுலராக இந்திரா காந்தி இருக்கும்போது அவங்க வந்து ஆலோசனை கேட்பாங்க. அவர் யார் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு உலகத்துக்கு, அவர் மௌத்தா போன அன்னைக்கு தான் தெரிஞ்சு. எல்லா நாட்டில் உள்ள எல்லா பெரிய பெரிய ஆளுக்கு வந்து இறங்கிட்டான். சவுதியிலேருந்து எல்லா மினிஸ்டரும் வந்துட்டான், அங்கேருந்து மன்னர், இங்கேருந்து மன்னர். அங்கே வந்து அந்த ராய் பிரேலிங்கிற கிராமம் லக்னோவினுடைய ஏர்போர்ட்டு தாங்கலை. அவன் சொல்லிட்டான், யாரையா மௌத்தா போனது இன்னைக்கு கொண்டு வந்து இராணுவத்தை இறக்குன்ட்டான், அப்போ தான் சமாளிக்க முடியும். எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கான் வரிசையா, பார்த்தா எல்லாம் ரெட் கார்பெட், ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ரெட் கார்பெட், சொந்த விமானத்தில் வர்றான், என்ன செய்ய முடியும், வராதிங்கன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டான், ஓ இவ்வளவு பெரிய ஆள் நம்ம நாட்டில் இருந்திருக்காரு, பெரிய பர்சனாலிட்டி, எல்லா இயக்க மாறுபாடுகள் சிந்தனையுடையவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். எல்லாரும் அவரை ஏற்றுக்குவாங்க, அல்ல அது மக்பூல். சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு பெரிய ஆத்தன்டிகேஷன். எதிரால உள்ளவரை திட்டுவார், அவனும் அவரை ஒத்துக்குவான், அவர் சொல்றது கரெக்டுமா, மற்றவன் அந்த சட்டையை பிடிப்பான். ஆனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். நான் ஒரு ஆர்டிக்கலே அவரை பற்றி சுத்தமாக அரபியில் எழுதினேன். அவர்கிட்ட படித்த மாணவர்கள் சொல்லுவாங்க, ஹசரத் ஊரில் இருக்காருன்னா அவர் ரூமுக்கு வெளியே ஒரு லோட்டா ஒன்று இருக்கும், ஒது செய்கிறதுக்குரிய ஒரு கிண்ணம் அந்த லோட்டா இருக்கும், அது தூக்கிட்டு வந்து முன்னாடி உள்ள பைப்பில் வச்சு அவரே தண்ணி அடித்து ஒது செஞ்சுக்குவார். யாராவது மாணவர்கள் போய் நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வயசில் ஏன் வேலை? நான் என் அல்லாவை தொழுக போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அல்லாஹ் அக்பர், அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ் இந்த உலகத்துலேருந்து போயிட்டாங்க. முத முதல்ல பாபர் மசூதிக்கு நல்ல ஐடியா கொடுத்தவரவர் தான், ஆனால் அதை அரசும் ஏற்றுக்கலை, இந்த உம்மாவும் ஏற்றுக்கலை, அதோடு போச்சு. அவர் சொன்னார், ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதை இந்தியாவினுடைய அந்த அரசு சின்னங்களில் ஒரு சின்னம் ஆக்கிருங்கன்னார். அந்த ஐடியா வேறு எவனுமே விடுக்கல, அரசு சின்னங்களில் ஒன்று ஆக்கிருங்க, எவனும் இடிக்க முடியாது, அதை அரசு பாதுகாத்துக்கும், அது பாட்டுக்கு இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னாரு. ஒரு வேலும் ஒத்துக்கல, அதனால தான் இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து விட்டான். அப்படி அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிகள் அல்லாஹ் தஆலா அந்த உலகத்துக்கு தந்திருக்கு. அவர் எழுதுறாரு அவருடைய தஃப்சீரில், இந்த ஆயத்துல் லஹும் அப்படின்னு சொன்னா என்ன, எப்படி ஒரு மனிதனுக்கு அத்தாட்சியாக ஆகும், எதெல்லாம் அத்தாட்சி, எப்படி ஒரு மனிதன் அத்தாட்சிகளை உள்வாங்குவது. அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பத்தி நிறைய ஹதீஸுகள் வந்திருக்கு. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து த கேட் ஆஃப் த நாலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் வந்து நாலேஜினுடைய சிட்டி அப்படின்னு சொன்னால் அதனுடைய கேட்வே அலி அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட கேட்டாங்க, அரஃப்த ரப்பக பி முஹம்மதின், அரஃப்த ரப்பக பி முஹம்மதின் அம் அரஃப்த முஹம்மதன் பி ரப்பி. அழகான கேள்வி, You find out your God, Allah, by the instruction of Muhammad, Prophet, peace be upon him. உங்களுடைய இரட்சகனான அல்லாஹுவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டி தெரிந்து கொண்டீர்களா, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹை அடையாளம் காட்டினானா? சிக்கலான கேள்வி, சிக்கலான கேள்வி. அல்லாஹ் முஹம்மதை உங்களுக்கு அடையாளம் காட்டினானா? ஏன்னா அவ்வளவு கூட நெருக்கமா இருந்த ஆளுகளே சில பேர் இஸ்லாத்துக்கு வரல, அல்லாஹ் அடையாளம் காட்டி இவர் தான் பெருமானார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்தானா? இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவே உங்களுக்கு அடையாளம் காட்டினார்களா? ஏன்னா சஹாபாக்கள்கிட்ட உள்ள அதிகமான சொற்கள் நிறைய நேரம் வந்து சொல்லுவாங்க, யாரோ சொல்லா நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு அல்லாவே தெரிஞ்சிருக்க மாட்டான், நீங்க தான் எங்களுக்கு வாசித்தா வே, உங்களை வச்சுதான் நாங்கள் அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப அறிவான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள், ரொம்ப அறிவான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். நான் பெருமானாரை கொண்டுதான் அல்லாஹுவை அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், பெருமானாரை வச்சு தான் அல்லாஹை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரப்பு செகண்டரி ஆயிடுறான், என்னை படைச்சவன் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுறான், பெருமானார் மேலே போயிடுறாங்க இல்லை, அல்லது அல்லாஹுதான் பெருமானாரை காட்டினான் என்று சொன்னால் நான் பெருமானாரை விட்டு அல்லாவே பிடிச்சிக்குவேன். இந்த செய்தி சில நேரத்தில் எனக்கு ஏறாது, ஏன் போயிட்டு வாங்க அல்லாஹ் இருக்கா அப்படின்ட்டுருவேனா? அப்போ என்ன தாங்க செய்தி அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாங்க இந்த வார்த்தை, அரஃப்து ரப்பி பி ரப்பி, அரஃப்து ரப்பி பி ரப்பி, என்னுடைய ரப்பை என்னுடைய ரப்பினுடைய வழிகாட்டுதலாலே நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு யார் அந்த உள்ளத்தில் அதை கொடுத்தது? என்னுடைய அல்லாஹ். என்னை படைத்தவன், எனக்கு அறிவை கொடுத்தவன், எனக்கு அமுதூட்டியவன், எல்லாமே எனக்கு நேர்வழியை காட்டி எல்லாம் செஞ்சவன், அவனை விளங்குவதற்கு அல்லாஹு தாலா அவனே காரணமாக ஆனான், வேற எந்த பொருளையும் அல்லாஹு தாலா காரணமாக ஆக்கல்ல. அரஃப்து ரப்பி பி ரப்பி சொல்லிட்டு அப்ப பெருமானார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் என்ன அல்லாஹ்வே விளங்க வச்சுட்டான். அப்ப பெருமானார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு, ஃபபல்லகனி ஃபபல்லகனி முராத ரப்பி மின்னி, அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் என்ன நாடுகிறான், என்னை எப்படி இருக்க சொல்லுகிறான் என்பதை பெருமானார் மூலமாக தெரிந்து கொண்டேன். ரெண்டு விஷயம், நான் அல்லாஹுவை அறிந்தது அல்லாஹுவின் மூலமே, வேற எந்த வாஸ்தாவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே இதே மஜ்லிஸ்லயே சொல்லியிருக்கோம், உலகத்திலேயே நேர்வழி பெறுவதற்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு, நம்மளுடைய வழிகாட்டுதலுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஒன்றாவது மெசஞ்சர், நபிமார்கள், தூதுவர்கள். ரெண்டாவது மெசேஜ், அல்லாஹ்வினால் தரப்பட்ட வேத புத்தகங்கள். இந்த ரெண்டையும் விட்டுட்டு எந்த வழி தேடினாலும் வழி கிடைக்காது. ஒன்னாவது மெசஞ்சர், ரெண்டாவது மெசேஜ். அந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு அல்லாஹுவை நெருக்கமாக்கி வைக்கிற, அல்லாஹுவோடு இணைய வைக்கிற வழியை காட்டுவது. அந்த ரெண்டு விஷயத்தையும் வேலிடேட் செய்த அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் எப்படி வைக்க வேண்டும், இதுதான் உங்களுக்கு வழிகாட்டும், சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், முகம்மதே, நீங்கள் நாடினாலும் ஈமான் கொடுக்க முடியாது, இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. அதை விளங்கிக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமானார் தாழ்ந்து போயிட்டாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ரூஹுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக நெருக்கமாக இருந்து பார்ப்பவன் நான். அரஃப்து ரப்பி பி ரப்பி. குர்ஆன் தான் வழிகாட்டும். அடுத்தது மெசேஜ். அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுதில்லு பிஹி கதீரம் வயஹ்தி பிஹி கதீரா. இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை கொண்டு பல பேர் வழிகட்டிருக்கிறான், பல பேர் வழி பெற்றிருக்கிறான். நூல் மேல இருக்கு. நீ இங்கே பார்த்துட்டு துனியாவை போயிடாத, இது எல்லாத்தினுடைய நூல் ஏன் கையில் இருக்கு, நீ திரும்ப வேண்டிய இடம் நான். அதுதான் ஆயா. அல்லாஹ் சொல்றான், இது எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே நின்ற கூடாது. பெரும் மழை பொழிந்தது, காற்றடித்தது, இதுல இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு கடவுள் ஆயிட்டு, பெரிய பாம்பு வந்துச்சு, என்ன செய்யறது, கையெடுத்து கும்பிட்டுட்டான், கடவுள் ஆயிடுச்சு. இதெல்லாம் இவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டான், கடவுள் ஆகிட்டான். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பின்னாடி இயக்கக்கூடியவன் யார் என்பதை பார், அவன் முன்னாடி மட்டும் போய் நின்றுக்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிம்பிள் தியரம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை அந்த இடத்துல அந்த கோட் பண்றாரு, ஃபபலகனி வஜா முஹம்மதுன் ஃபபலகனி முராத ரப்பி மின்னி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, எனக்கு அல்லாஹு தஆலா என்ன ஏவி இருக்கிறான், நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லி தந்தாங்க. ஆனால் அல்லாஹுவை அறிந்து கொண்டது, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் என்ற ஒரு அழகான அந்த செய்தியை இந்த கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனம். நம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தை, அவர்களை சார்ந்தவர்களை நாம் மிதக்க செய்தோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த வரலாறுல கிதாபுகளில் எழுதும்போது எழுதுனாங்க, மொத்த துன்யாவும் டெமாலிஷ் ஆச்சு, மொத்த உலகமும் மூன்றில் ஒரு பகுதி, மூன்று பகுதி தண்ணீர், ஒரு பகுதி நிலம், இப்படி சூழ்ந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் எல்லாமே தண்ணீரால் கழுவப்பட்டது முத முதல்ல முழு உலகமும். அப்படின்னா அந்த அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் இருந்த அந்த ஷிர்க், அதன் காரணமாக இருந்த சில செய்திகளை துடைத்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா கப்பலில் ஏற்றிட்டான், ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. வஹ்மில் ஃபீஹா ஜௌஜைன் இத்னைன், எல்லா பொருட்கள்லேருந்தும் ரெண்டு ரெண்டு ஜோடி எடுத்து வச்சுக்கோங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், கப்பலில் போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஜூதி மலையில் அந்த கப்பல் தட்டி நின்றுச்சு, கீழே இறங்கினாங்க. அதுக்கு பின்னாடி அப்படி இந்த மனித இனம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு வருது. இந்த வரலாறுல எழுதுறாங்க, மொத்தம் நான்கு மகள், நான்கு மகன்கள் யூசுப் அலை, நூஹ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு, நாலு பேர். ஒருவருக்கு பேர் சாம், இன்னொருக்கு பேர் ஹாம், இன்னொருக்கு பேர் யாஃபித். முதலாவது உள்ளவருக்கு பேர் சாம், நடுவுல உள்ளவருக்கு பேர் யாஃபித், மூணாவது உள்ளவருக்கு பேர் ஹாம். இந்த மூணு புதல்வர்களும் நூஹ் அலை இஸ்லாமோட கப்பலில் போறாங்க. ஒரே இன்னொரு கடைசியாக உள்ள பையன் கன்ஆன் என்று சொல்லுகிற பையன், அவனுக்கு பேர் யாம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பையன் தான் அந்த கடல்ல அடிச்சு கொண்டு போகப்பட்ட பையன். கடைசி நேரத்தில் அந்த நபி சொன்னாங்க, எப்பா ஏரிக்கப்பா, வெள்ளம் வரப்போகுது, நீ ஏரிக்க. யா புனை இறக்கம்மானா, யா புனை இறக்கம்மானா, என்னுடைய மகனே நீ ஏரிக்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன சொன்னாரு, இல்லை இல்லை, நான் அங்கே மலையை பிடிச்சிக்குவேன், அதை பிடிச்சிக்குவேன், நான் எப்படியா இது பண்ணிக்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த நபி துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னுடைய குடும்பத்தார் இப்படி போகிறார், ஏற மாட்டேங்கிறார், அவரை நீ ஏற்றி விட அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான் அந்த இடத்துல, உங்கள் குடும்பம் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய குடும்பம் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய குடும்பம் என்பது உங்களுடைய அந்த ஜீன்ல வந்ததுனால இல்ல, இது ஈமான்ல வந்ததுன்னு சொல்லிட்டான்ல அல்லாஹ். என்ன ஒரு பெரிய கேட் அங்கே ஓப்பன் ஆகுது. அப்ப நமக்கு எல்லாருக்கும் இடையில உள்ள லிங்க் இருக்கிறதே அந்த தீனி லிங்க், ஈமானி லிங்க், அதுதான் இந்த உலகத்தில். அதனாலதான் கியாமத்து நாள் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தகுந்த ஜோடிகளை அல்லாஹு தாலா கியாமத்து நாள்ல திருமணம் முடிச்சு வைப்பான். கணவர் இருக்கார், ரொம்ப பெரிய பாவியா இருக்கார், அவர் நரகத்துக்கு போயிட்டார், இந்த அம்மா சொர்க்கத்துக்கு போகுது, என்ன நடக்கும், என்ன நடக்கும், உங்களுக்கு தகுந்த ஜோடிகள் கிடைக்கும் அல்லாஹு தாலா சொல்லிட்டான். என்ன அதனுடைய வரைமுறை என்ன தெரியாது. அப்ப இந்த ஃபேமிலி இருக்கிறதே, இந்த ஃபேமிலி டோட்டலான இந்த ஃபேமிலிக்கு பேரு ஈமானி ஃபேமிலி. யாருக்கு நடத்தின பாடம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த பாடம். யாம் இருக்கிறாரே, கண்ணான் இருக்கிறாரே, அவர் இங்க வர வேண்டியது இல்லை, அவர் அங்கே இருக்கட்டும், நீங்க மூணு பேரும் சரி. அதுக்கு பின்னாடி அப்படி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த மூணு பேர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள அதற்கு அடுத்த எல்லா ஜென்ரேஷனும் பரவும். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சிட்டு அல்லாஹு தஆலா. ரெண்டாவது, அவங்க எந்தெந்த பொருள் எல்லாம் தன்னுடைய கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்களோ, எல்லா விஷஜந்துகளையும் ஏற்றிக்கிட்டாங்க, எல்லா பொருட்களையும் உள்ளே ஏற்றிக்கிட்டாங்க. அது வந்து அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே எல்லா அந்த ஜீவராசிகளும் உயிரினங்களும் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிதாபுகளில் எழுதுறாங்க. மனித இனங்களை பொறுத்தளவு மூணு பேர் தான், சாம், யாஃபித், ஹாம். சாம் அப்படிங்கிற பரம்பரையில் தோன்றியவங்க தான் அரபு நாடு, மிடில் ஈஸ்ட், இந்த ஏசியன் கண்ட்ரி, இது சைடு பூரா இருக்க ஆளுகள்லாம் சாம் என்று சொல்லுகிற அந்த பரம்பரை. அவர் மூலமாகத்தான் அந்த ஜெனரேஷன் ஆதம் அலை இஸ்லாம் வரையும் போகும். ஏன்னு கேட்டால், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த லிங்க், ஆதம் அலை இஸ்லாம் வரை அவங்களுடைய செயின் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வகையில் தான் இன்னைக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் யார், தகப்பனார், 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 கடைசி வரைக்கும் நூஹ் அலைஹி இஸ்லாம். நூஹ் அலைஹி இஸ்லாத்துக்கு மேலே எப்படி அந்த லிங்க் போகுது அப்படின்னு கடைசி வரையும் ஆதம் அலைஹி இஸ்லாம் வரையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இட் இஸ் ஆத்தன்டிக். அதில் வந்து ஹதீஸ் கிதாபுகளுடைய மிகப்பெரிய இமாம்கள் அதை வந்து குறித்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது, அதை மனப்பாடம் பண்ணி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அந்த லிங்க் அருமையாக இருக்கும், ஒரு பெரிய செயின் அது. ஆதம் அலைஹி இஸ்லாம் வரையும் பெருமானாருடைய தாப்பனார், 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 தாப்பனார் அப்படியே மேலே போய் கடைசி வரையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட், இந்த ஏஷியன் கண்ட்ரி, இது பூரா இருக்குது சாம் என்பவர் தான் நமக்கெல்லாம் வாப்பா. அப்புறம் அப்படி பார்த்தா யாஃபித் அப்படிங்கிறது சொல்கிறவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அது சார்ந்த அந்த பகுதிகள் பூராத்துக்கும் சேர்த்து அவருடைய ஜென்ரேஷன் தான் பிறகுனாங்க. இது ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜீனி லிங்க்ல எல்லாரும் ஒரே ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி இப்படி பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த உடல் அமைப்புகள், அந்த ஜீன், அந்த ஆர்டினரி எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். மூணாவது வந்த சாம், ஹாம், யாஃபித், ஹாம் என்பவருடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் தான் இப்ரிகன்ஸ், ஆப்ரிகன்ஸ், அந்த தேர்ட் ஒன். அதெல்லாம் அந்த ஜெனட்டிக்கெல்லாம் அது ஒரே மாதிரி அந்த இதில் இருப்பாங்க. இப்படி மூணு செய்தியாக பிரிந்து அதற்கப்புறம் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த ஜனத்தொகையும் உருவானது என்பது குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி. அப்போ அந்த கப்பல், அதை பற்றி தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லுகிறான் என்ற தகவலையும் சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தாலா அதை பற்றி சொல்லும் போது சொல்லுவான், உங்களுடைய அந்த நூஹினுடைய கப்பல் இருக்கிறதே அதை உலகத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாகவே ஆக்கினோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தோண்டி எடுத்துட்டான், அந்த இடத்துல ஈராக்கில் தோண்டினாங்க, ரெண்டு மூணு இடத்துல அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும், மேலே அந்த மலையினுடைய ஓரப்பகுதியில் இந்த கப்பல் இப்படி கடந்துச்சு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்காலஜிஸ்ட் அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தோண்டி எடுத்து வச்சுருக்காங்க. அது நமக்கு அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னாஹா ஆயதன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கே அதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி அல்லாஹு தஆலா அதை முடித்து விட்டார். இப்போ அதற்கு அடுத்து சில செய்திகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கடலை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான், அலம் தர அன்னல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹர் பினிஅமத்தில்லாஹி லியுரியக்கும் மின் ஆயாதி இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி சப்பாரின் ஷகூர். நீங்கள் பார்க்கவில்லையா, அறம் தர நீங்கள் கவனிக்கவில்லையா, அன்னல் ஃபுல்க தஜ்ரீஃபில் பஹர், இந்த கடலின் மீது கப்பல்கள் ஓடுவதை நீங்கள் பார்க்கவில்லையா. இன்னைக்கு வந்து ஃப்ளைட் கண்டுபிடிச்சிட்டான், இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமாக போவதற்கு நிறைய வசதிகள் இருக்கிறது, ஆனால் ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஒன் தேர்ட், இந்த உலகத்தை மாதிரி நம்ம பூமியை மாதிரி இன்னும் மூன்று பகுதி நாம் கடலால் சூழப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போறது அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஏதாவது ஒரு வகையில வெஹிக்கிள் வேணும், அல்லது பயன்படுத்தக்கூடிய அறிவு வேணும், அல்லது பயன்படுத்துவதற்குரிய அந்த தொழில்நுட்பம் வேணும். கடலை கண்டே மனிதன் பயந்து நின்ற காலங்கள், அதெல்லாம் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியுமான்னு தெரியாது. அப்போ அல்லாஹுத்தாலா அதை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், தஜ்ரி ஃபில் பஹர், அந்த கப்பல் போகிறதே பி நிஅமத்தில்லாஹ், அல்லாஹுவினுடைய அத்தாட்சியை கொண்டு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவினுடைய அத்தாட்சியை கொண்டுதான் கப்பல்கள் போகும். லியுரியகும் மின் ஆயாத்தி, அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் யார் என்பதை நீங்கள் விளங்குவதற்காக. இதிலே பொறுமையான அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற மனிதர்களுக்கு சிறப்பான அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், சிறப்பான அத்தாட்சி இருக்கிறது. என்ன அத்தாட்சி? நிறைய கப்பல்கள் கடல்ல போகுது, நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ கப்பல்கள். ஆனா உலகத்துல திடீர்னு ஒரு கப்பல் கண்டுபிடிச்சான், இந்த கப்பல் என்ன செய்யாது, எங்க போனாலும் இடிக்காதுன்னு சொன்னான். நாங்க வந்து அத்தனை இது கீழே வந்து அப்படி வச்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கோம், அது நீ ப்ரொடெக்ட் பண்ணல, நான் ப்ரொடெக்ட் பண்றேன். கப்பலுக்கு மேல வச்சும் உன்னை பாதுகாக்க முடியும், கப்பலுக்கு கீழே வச்சும் பாதுகாக்க முடியும். கப்பலுக்கு கீழே வச்சு சமீபமா ஒரு புக்கு படிச்சேன், 1.5 மாசம் 2 மாசம் கடல்ல இருந்துட்டு வந்த ஆளுக உண்டு. 1.5 மாசம் வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு, அந்த கிடைச்ச அந்த கட்டையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு, அதுல கிடைக்கிற பாசியை தின்னுட்டு, இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவன் எழுதியிருக்கான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் 2 நாளா 3 நாள் மீனுடைய வயிற்றுல இருந்துட்டு வெளியே வந்திருக்கான் ஒரு ஆள். எல்லாத்துலேயும் போடுறான், அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆத்தன்டிக் ப்ரூஃபான்னு தெரியல. ஆனால் நமக்கு முன்னாடியே அந்த செய்திகள் உண்டு. நபியை அல்லாஹு தாலா மீனுடைய வயிற்றில் வச்சு சுத்த வச்சதும் உண்டு. அப்போ அல்லாஹு சொல்லுகிறான், நீ கப்பலுக்கு மேல் இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி நாம் தான் பாதுகாக்கிறோம். இது அல்லாஹ் சொல்லக்கூடியது. ஆயா நீ அதில் போகும்போது நினை, இது அல்லாஹுவினுடைய அத்தாட்சி, நானா போவல்ல என்று உன்னை நினைக்க வைப்பதற்குத்தான் இவ்வளவும் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து இன்னொரு ஆயத்துல சொல்லும்போது சொல்றான், வமின் ஆயாத்திஹி அல் ஜவாரி ஃபில் பஹ்ரி கல்லாலாம், சும்மாவா நினைச்ச, கப்பல்கள்ல எத்தனை வகை உண்டு, போட்டு உண்டு, மரக்கலம் உண்டு, அப்புறம் வல்லம்னு சொல்றான், சும்மா சின்ன போட் மாதிரி, ஸ்டீம்பர் போடுறான், ஸ்டீம்பர் போட் போடுறான், இயந்திர படகு பெருசு பெருசா மீன் பிடிக்குது, அது இல்லாம நல்ல பெரிய பெரிய கப்பல்கள் அதுவும் போகுது. நம்ம இந்த ஊர்களில் பார்க்கக்கூடிய அந்த தோணி மாதிரி உள்ளது, அதில் ஒரே ஒரு ஆள் 2 பேர் உட்காந்துக்கிறான், வெறும் துடுப்பை போட்டு தள்ளிக்கிட்டே போகிறான், இல்லை பாய்மர கப்பல் பாயை ஏற்றி அதை பிடிச்சிக்கிட்டு அது இன்னைக்கு யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி வரையும் கடல்கள் உண்டு, கேட்டுட்டு அது காத்தடிக்கிற சைடுக்கு அப்படியே போகுது. அது எவ்வளோ பெருசு இருக்குது, குட்டி கோண்டு இவ்வளோ பெருசு, 2 பேர் சேர்ந்து அதை இழுத்துட்டு வந்துடுறான், தூக்கிட்டு வந்துடுறான், அதுவும் கடலில் போகுது. எல்லாம் சொல்கிறான், அல் ஜவாரி ஃபில் பஹ்ரி கல்லாலாம், ஒரு மலை மாத்திரி உள்ள அந்த கப்பலும் கடலில் போகுது. இவ்வளோ தான் அதுக்கு ஃப்ளோட்டிங், இதுக்கு கீழே உள்ள போயிடும் அப்படின்னு இல்லை. மழை மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது போக முடியும் அப்படின்னு சொல்லலை. வெறும் படகு மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது போக முடியும்னு சொல்ல முடியல, சொல்லலை. நான் ஒரு நிர்ணயத்தை வைத்திருக்கிறேன், அந்த டெக்னாலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன், நீ அதை செஞ்சுக்கிட்டு இருக்க வரையும் அது போட்டுக்கும் போயிட்டு. அல்லாஹ் சொல்கிறான், மலை போன்ற கப்பல்கள் கடலிலே பிரயாணிப்பது அல்லாஹுவினுடைய அத்தாட்சி. இஷா அல்லாஹ் சொல்கிறான், இஷா அல்லா நாடினான் என்று சொன்னால் அந்த காற்றை நிப்பாட்டுகிறான், கடலிலே அவை தடுமாறுகின்றன. அவன் நாடினால் காற்றை நிப்பாட்டி விடுகிறான், அப்படியே ஒன்றும் ஆடாமல் அசையாமல் எவ்வளவு பெரிய கப்பலும் அப்படியே தத்தளித்து நின்று விடுகிறது. அலா வஹரி, அதனுடைய மேற்பரப்பில், கடலினுடைய மேற்பரப்பில். இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தில் லிகுல்லி சப்பாரின் ஷகூர், இதிலே பொறுமையான நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் அறிவு உண்டு, அத்தாட்சி உண்டு. வேகமா பார்த்தா விளங்காது. அல்லாஹ் சொல்றான், அப்படியே போற போக்குல குர்ஆனை படிச்சுட்டு போறது இல்லை, ஏதோ போற போக்குல அப்படியே வேகமா எடுத்தோம் ஒரு டிரான்ஸ்லேஷன் படிச்சோம் அவ்வளவுதான், விளங்கிட்டு போறது இல்லை. அது எப்படி விளங்கணும், அது எப்படி புரியணும், அதுக்காக வேண்டி நீங்க எவ்வளவு பொறுமை காக்கணும், அது விளங்கணும்னா அல்லாஹ்வினுடைய எவ்வளவு பெரிய நேமத்து உங்களுக்கு வேணும். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, ஹசரத் இன்னொரு ஹசரத் ஒருத்தர் தஃப்சீர் பண்றாரு, அவருடைய தஃப்சீருக்கு போயிருந்தேன், அவரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு நல்ல விளக்கம் சொல்றாரு. ஆனா அவர் வந்து முக்கியமான அந்த சூராக்கள் அந்த வசனங்களை முடிச்சுட்டு போறாரு. இன்ஷால்லாஹ் அதிகபட்சம் அந்த குர்ஆனை முடிச்சிருவார், தப்சீர் முடிஞ்சிடும். ஆனா உங்க தப்சீர் பண்றதை பார்த்தா கியாமத் நாள் வரையும் முடியவே முடியாது. கொள்ளு ஒரு யாசின் சூறாவை எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு வருவருன்னு வறுத்துக்கிட்டே இருந்தா இது என்னைக்குத்தான் முடிய போகுது, நவந்து போக வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவருடைய நீயத் மாஷால்லா அல்ஹம்துலில்லா தபாரக்கல்லா, அற்புதமான நீயத். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஜப்பார் ஹஜரத்து குர்ஆனுக்கு விளக்க உரையை முடிச்சுட்டார். 22 வருஷமோ தொடர்ந்து பண்ணி முடிஞ்சிருச்சு. குர்ஆனுடைய விளக்க உரையை ஃபுல்லாக முடிச்சுட்டார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப என்கிட்ட கேட்குறாரு, என்கிட்ட கேட்டார், சும்மா எப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்போ தஃப்சீர் புகாரி நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ புதுக்கோட்டையில், என்கிட்ட கேட்டார் நீங்கள் எப்படி தஃப்சீர் நடத்துவீங்க. நான் சொன்னேன் ஒரு ஆயத்துக்கு 3 வாரம் இல்லை 4 வாரம் விளக்கம் சொல்லுவேன். உடனே அவர் சொன்னார், யார் பிடிக்கிறதா நினப்பு, தஃப்சீரை நீங்களா இல்லை உங்கள் பிள்ளையா உங்கள் பேரனா யார் பிடிக்க போகிறான்னு. ஏமாப்பா நீங்கள் எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டேன் உடனே நான். உடனே அவர் சொன்னார், 4 ஆயத்து 1 வாரம் இல்லை 5 ஆயத்து 1 வாரம். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் வந்து தான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இப்படிலாம், எனக்கு அந்த யோசனையே வரமாட்டேங்குது. சூரத்து யாசின் 3 நாள் இல்லை 4 நாளில் முடிச்சிடலாம், எனக்கு அப்படி வரவே மாட்டேங்குது. எத்தனை நாள் ஓடுது, இங்கே ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் இந்த பசங்கள்லாம் வந்து இங்கே வந்திருந்தப்போ இது ஆரம்பித்தது, இந்த படிக்கிறதுக்கு வந்தாங்கல்ல சம்மர் கோர்ஸ் பசங்க வந்தப்போ ஆரம்பித்தது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய யோசனை நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்கும் போது, யா அல்லாஹ் என்னப்பா நீ செஞ்ச, தஃப்சீர் நடத்தினேன் அல்லாஹ் உனக்காக வேண்டி, அப்படியா ஓடு சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் யோசனை அப்படி இல்லை, அது நல்ல யோசனை தான், நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு சொல்லலை, தப்பு இல்லை, கரெக்டு முடிச்சுட்டாரு. ஏன் யோசனை அப்படி இல்லை, இது வந்து ஒரு மகா பெரிய சமுத்திரம் கடல், எல்லாரும் ஒத்துக்கிட்டது அதுதான். அதை அப்படி போகிற போக்கில் வாயில் திணிச்சு விட்டு போகிறதுக்கெலாம் நான் நினைக்கல, முதல்ல அந்த ஜாங்கிரியை நான் திங்கணும். நான் தின்னுட்டு அது என்ன ஜாங்கிரின்னு ஒரு 1/2 மணி நேரம் உங்கள்ட்ட பேசிட்டு அப்புறமா அந்த ஜாங்கிரி எடுத்து வாயில் விடுங்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. டேஸ்ட், அந்த டேஸ்ட்டை விளங்க வைக்கணும். அந்த குர்ஆனுடைய அந்த நிழல்ல, குர்ஆனுடைய அந்த தவிப்பில், குர்ஆனுடைய அந்த தேட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், மௌத்தா போகிறது வரையும் சொல்லணும். சொல்லியும் குர்ஆன் முடியாமல் நாளைக்கு அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பும் போது சொல்லணும், யாரெல்லாம் உன்னுடைய வார்த்தைகளான அந்த ஓஷனுக்கு முன்னாடி நின்று நான் கையால் அள்ளி அள்ளி கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி பார்த்தேன், நானும் குடித்தேன், என்ன அருமையான தண்ணி, நான் அந்த போதையில் அப்படியே சிக்கி இருக்கும்போது எல்லாம் நீ என்னை மௌத்தாக்கிட்டியேன்னு சொல்லணும் அல்லாட்ட. அதுதான் முடிக்கணும்லாம் என்ன இல்லை, குர்ஆனை யாராலையும் சொல்லி முடிக்கவும் முடியாது. ஏன்னா முஜிஸா பெருமானார் சொன்னாங்க, இது ஒரு முஜிஸா, இது ஒரு அற்புதம். அற்புதம் மட்டுமல்ல பேரற்புதம், இது உலகத்தில் கியாமத்து நாள் வரை வர்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே 1000 வால்யூம் ஒருத்தர் தஃப்சீர் எழுதினார், முடியலை. ரெண்டாவது அந்த நோக்கமே என்னன்னா நான் அனுபவிச்சதை கொடுக்கணும், அப்படியே அங்கே இருக்குது பேப்பரில் இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை. முதல்ல அந்த ஆயத்தை நான் அனுபவிக்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சொல்லணும், அந்த டேஸ்ட் விளங்கணும், அந்த போதையில் இருக்கணும். அந்த போதை இல்லை, இந்த போதை அல்லாஹ்வினுடைய போதை. அதுதானே அல்லாஹ் சொல்கிறான், வதுக்குர் இஸ்ம ரப்பிக்க வத்தபத்தல் இலைஹி தப்தீலா, அல்லாஹ்வினுடைய பேரை அடிக்கடி சொல்லி பாருங்கள், சொல்லிட்டு போதையாயிருங்க, அந்த பேரோட நீங்க கலந்துருங்க. ஒத்த வத்தல் இலை தபுத்தீலா அப்படிங்கிறதுக்கு எந்த முஃபஸ்ஸிராலையும் விளக்கம் எழுத முடியல. வதுக்குரிஸ்ம ரப்பிக், அல்லாஹுவினுடைய பெயரை சொல்லுவது, அல்லாஹுவினுடைய ஆயத்துக்களை ஓதுறது, ஓதிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தன்னை மறந்து அல்லாஹ் அல்லாஹ் நீ யாரா அல்லாஹ் என்ன இப்படி பேசிருக்க அப்படின்னு அப்படியே நீ உட்கார்ந்துருக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும் அல்லாஹ் சொல்றான். இது அந்த போதை. அதனால அல்லாஹு தாலா எவ்வளோ நாள் நமக்கு ஆரோக்கியத்தை தருவான், அவ்வளோ நாள் அதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இல்லை சப்பாரின் ஷகூர், பொறுமையாள், அதுலேயும் அதே வார்த்தை, பொறுமை காக்கிற நன்றி செலுத்துகிற மக்களுக்கு இதில் பெரிய வாய்ப்பு. இதுக்கு கீழே எழுதுகிற ஒரு முஃபஸ்ஸிர் எழுதுகிறாங்க, சரி அந்த காலம் இருந்துச்சு, பாய்மரக்கப்பல் இருந்துச்சு, துடுப்பு போட்டு போகிற போட் இருந்துச்சு, காற்று நின்னா நின்றோம். இன்னைக்கு அப்படி இல்லை, வி ஹாவ் ஹை லெவல் டெக்னாலஜி, நம்ம திருப்பினோன்னு தானாக ஓடும், காற்று எங்கே அடித்தாலும் நான் GPRS செட் பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி, நமக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை, பெட்ரோல் இருக்குது, அதை விட தாண்டி இன்றைக்கி அதெல்லாம் விட தாண்டி எவ்வளவு அதை நல்ல அழகாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு இன்றைக்கி கப்பலில் போகிறான், காற்றினுடைய தேவையே இல்லையே. இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல இந்த ஆயத்து என்ன சொல்லுது, காற்று நின்ட்டா நின்றுணும்னு சொல்லுதே அப்படின்னா, அதுக்கு ஒரு இமாம் அருமையான விளக்கம் எழுதியிருக்காரு. நம்ம எப்போதுமே ஒரு சைடை மட்டும் பார்க்கக்கூடாது. காத்து அப்படிங்கிறதுக்கு குரான் என்ன பாஷையில் பேசுதுன்னு பார்க்கணும். நம்ம டிக்ஷனரி பாஷை இல்லை, நம்ம தர்ஜுமா பாஷை இல்லை. தர்ஜுமா எழுதுறவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதான் எழுத முடியும். நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸ் வாசிக்கிறோமே, அது எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதை. அடிக்கடி ஜாக்கிர் நாயக் தன்னுடைய ப்ரோக்ராமில் சொல்லுவார், நீங்கள் குரானுடைய டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. ஒருத்தன் எந்திரிச்சு கேட்டான், குரானுடைய டிரான்ஸ்லேஷன் முழுமையானதா? அவர் கேட்டுதான் எந்திரிச்சு குரானுடைய தர்ஜுமாவை நான் வாசிக்கிறேன், என்னால் விளங்கிக்க முடியுமான்னு. அப்போ சொன்னார், ஐ எம் சரண்டர் அப்பான் யூ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நான் சரண்டர் ஆகிறேன். குரானுடைய தர்ஜுமாவை நீ எந்த தர்ஜுமாவை படித்தாலும் முழுசாக விளங்க முடியாது. அந்த ஆத்தருக்கு அதை எழுதினவருக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சோ அதை வச்சு அந்த ஆயத்தை பார்த்துப்பார். தட்ஸ் இட். அந்த ஆயத்துக்கு உள்ள என்ன அறிவு வேணா, யூ ஹாவ் டு கோ டு எனி இன்ஸ்டிடியூஷன், you have to gather your Arabic knowledge, you learn Arabic and you taste it. adhaan badhil vera valiye kedaiyadhu. ipa naan solren appdi sonna it is my expression, na enna velangananao adha than solla mudiyum. anal adarku ulle ulle irukka andha arivu irukke enna eduthukalam. dubai la irundha or paiyan inge vanda pinnadi india ka adigadi phone panni solvar, sir tholuyila nikkum bodhellam என்ன மறந்த நிலை, அந்த ஆயத்துகள் என்னை கடந்து போகிற போது நீங்க சொன்னீங்கல்ல அந்த தப்சீர், அது அப்படி சில நேரம் கண்ணிலேருந்து தண்ணியா ஊத்து. அதுதான் அந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டி வைக்க முடியும். நேரடியா வேணும் அப்படின்னு சொன்னா we have to learn, நம்ம தான் படிக்கணும், வேற வழி இல்லை. அப்ப குரான் இந்த ரீஹை பற்றி, காற்றை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا فَتَذْهَبَ رِيحُكُمْ. இன்னைக்கு இந்த 2016க்கு ஒரு அற்புதமான வசனம், அத்தீஉல்லாஹ் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அத்தீஉர் ரசூல் அல்லாஹுவினுடைய தூதருக்கு வழிபடுங்கள். وَلَا تَنَازَعُوا وَلَا تَنَازَعُوا don't dispute among yourself, கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். வலா தனாசவு அப்படின்னு சொன்னா கருத்து முரண்பாடு, சண்டை, சச்சரவு. கொண்டால் திரும்ப ஒரு கேள்வி வரும், சரி நாங்க கருத்து முரண்பாடு கொண்டால் இன்னைக்கு நடக்குது இல்ல, இதுக்கு வந்து தனியா விளக்கம் சொல்லலாம் சொல்ல வேணாம். இப்படி வெளியே போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் நடக்குதோ அதுதான், என்னெல்லாம் நடக்குதோ அதுதான். இப்படி எங்கேயாவது துபாயில இருக்கும்போது இப்படி பயார் கேட்டு சில பேர் ரொம்ப பிரியமாய் பக்கத்துல வந்து ஒருத்தர் கேட்டாரு, எதிர தராவி தொழுவ 20 எடுத்தாள். நான் சொன்னேன் தயவு செஞ்சு ஓடி போயிரு, அதுக்குன்னு ஆள் இருக்கேன். எதுக்குன்னு அதுக்குன்னு ஆள் இருக்கேன். 30 இந்த சண்டையை தான், குடுமி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் கேட்டுக்க, என்கிட்ட இதை கேட்காத. வேற ஏதாவது பாசிட்டிவா குரானை பத்தி நான் விளங்கிக்கணும், நான் இபாதத் செய்யணும், நான் அமல் செய்யணும், இல்ல நான் எப்படி குரானை விளங்குறதுங்கிறதுக்கு வேண்டாம், என்கிட்ட எதையாவது கேளை ஒளிஞ்சு இந்த குடுமி புடி சண்டையை நம்மள்கிட்ட கொண்டு வராத. நான் அது பதிலளிக்கிறதுக்கும் தயாரா இல்லை, அதுக்கு ஆள் இருக்கான். அந்த ஆளுகளை போய் பிடிச்சிக்க, என்ன செய்யணுமோ செய்ய. ஏன்னா இதனால ஒரு ஒன்று உதவாக்கறையான சப்ஜெக்ட், உதவாக்கறையான. நீ 20 தொழுதா அல்லா உனக்கு கொடுக்க போறா, நீ 8 தொழுதா என்ன, நாளைக்கு 20 தொழுவணும், ஏண்டா மீதி எங்கன்னு கேட்டா நீ பதில் சொல்லிக்க போற. இட் இஸ் யுவர்ஸ், முடியாத சண்டை. அதுதான் பெருமானர் சொன்னா, ஃபலா தனாஸஉ, ஒரு காலமும் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், கொண்டால் ஃபதஃஷலு. என்ன அழகா சொல்றான் பாருங்க, கோழையாகி விடுவீர்கள், உள்ளத்துல உள்ள குவத்து போயிரும். என்னைக்கு கருத்து வேறுபாடு வருகிறதோ உள்ளத்தில் உள்ள அந்த தைரியமும் பலமும், அந்த ஈமானிய என்ன குவத்துனா என்ன, ஈமானிய பலம் போயிரும். கோழைகளாக ஆகி விடுவீர்கள். ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ததுஹப ரீஹுக்கும், ஒன்னும் இல்லாம சாம்பல் மாத்திரி ஆயிருவீங்க. குரான் சொல்லுகிறது, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அன்பாலுடைய சூரத்துல் அன்பாலுடைய 46 வசனம், 8:46 வேண்டா போய் எடுத்து பாருங்க என்ன அழகா சொல்லிருக்கு. அல்லாஹ்வுக்கு வழிபடணும், நமக்கு ரெண்டே ரெண்டு தான், அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு வழிபடணும். நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம். சரி அப்ப கருத்து வேறுபாடே கிடையாதா அப்படின்னு சொன்னா, அது யார் செய்யணுமோ அவங்க செய்யணும். அத்தாரிட்டிஸ், இமாம் அபு ஹனீஃபா, இமாமுனா ஷாஃபி, இமாமுனா மாலிக்கி, நம்ம ஏதோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் அத்தாரிட்டிஸ், அவங்கெல்லாம் அத்தாரிட்டிஸ். அடிக்கடி சில பேர் சொல்லக்கூடியது, என்னுடைய ஃபத்வா தவறாக இருந்தால் அது தூக்கி எறிஞ்சிருங்கன்னு அபூ ஹனீஃபா சொன்னார். அதனால தான் அது வந்து தூக்கி எறியறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது இல்லை, அவருடைய ஆத்தன்டிகேஷனுக்கு சொன்னார். முடிஞ்சா நான் சொன்னது தப்பா இருந்தா, நான் அல்லாவுக்கு பயம் இல்லாமல் அப்படி சொல்லி இருந்தால் நீ என் ஃபத்வாவை தூக்கி போட்டு நீ எடுக்க முடியாதுன்னார். அதுக்கு அந்த நெகட்டிவ் அர்த்தம் இல்லை, பாசிட்டிவ் அர்த்தம். அந்த அளவுக்கு இறைவனை பயப்படக்கூடிய இமாம்கள், சும்மா சாதாரணமா விளையாட்டுத்தனமான பிள்ளைகள் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த இல்மை தந்தா அவ்வளவு வாஸ்ட் நாலேஜ், வாஸ்ட் நாலேஜ். அதனால அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதனால சொன்னாங்க, அந்த மாதிரி அத்தாரிட்டியா இருந்தா உனக்கு ஏழு கிதாபுகள் வாசிக்க தெரியும், சிஹாய சித்த ஆறு கிரந்தங்கள் வாசிக்க தெரியும், அது இல்லாமல் என்ன ஹதீஸ் கிதாபுகள் எத்தனை உண்டோ அதெல்லாம் தெரியும், குரானுடைய முழுமையான பொருள் நமக்கு விளங்கும், அப்பனா நம்ம போய் பேசலாம். அது இல்லாமல் பேசுறது இருக்கிறதே இந்த ஆயத்து சொன்னது, ஃபலா தனாசோ பேசாத. பெருமானார் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லுவாங்க, அல்லாஹுக்கு மிக கடுமையான கோபத்திற்குரிய மனிதன், அல்லாஹுவினுடைய கர்ண கொடூர பார்வை ஒரு மனுஷன் மேல படணும்னா அவன் இது செஞ்சா மட்டும் போதும். நாங்க எதுக்கெல்லாம் வழிகாடுறாங்க, ரஹ்மத்துடைய பார்வை வரணும்னா வழி உண்டு, கர்ண கொடூர பார்வை வரணும்னாலும் வழி உண்டு. என்ன செய்யணும் அப்படின்னு, அல் அலத் அல் ஹசிம், கடுமையாக தர்க்கிக்கக்கூடிய மனிதன், மோசமா அல் அலத் அல் ஹசிம், தர்க்கமும் எப்படி தர்க்கணும், எதை பத்தியும் கேட்க மாட்டேன் நோ அப்படின்னு பேசுறான் இல்ல, அவன் தன்னை சிறந்தவன் என்று நினைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிக மோசமானவன். சமூகம் ரெண்டு படுவதை இறைவன் விரும்பவில்லை, பெருமானார் விரும்பவில்லை. எதுக்கெடுத்தாலும் கலாட்டா, எதுக்கெடுத்தாலும் கருத்து வேறுபாடு. அப்படின்னு உடனே எல்லாம் சொல்லிட்டான், கோழைகளா குரான் சொல்லுகிறது, நம்ம சொல்ல கோழைகளாக ஆகிவிடுவீர்கள், உங்கள்ட்ட உள்ள கூவத்தே போயிரும், போயிருச்சா இல்லையா, இவனுக்கு எதிர அவனை நிப்பாட்றான், அவனுக்கு எதிர அவனை நிப்பாட்றான், எல்லாம் எல்லாம் நம்மளதான். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை, நம்ம குரானை விட்டு எங்கேயோ போயிட்டோம், நமக்கு பேசுறதுக்கே அருகதை இல்லை, இன்னைக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை, குரான பிடிக்காம இருந்துகிட்டு நம்ம என்ன வேண்டாலும் பேசுறது இல்லை. அப்ப இதுல என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் மேல சொன்னேன், யார் ஏதாவது வந்து கேட்டால் பாப்பா தெரிஞ்சது செய், ரொம்ப வேணுமா நீங்க ஏதாவது ஒரு ஆத்தன்டிக் இன்ஸ்டிடியூஷன் போங்க, உட்காருங்க, படிங்க, தெரிஞ்சுக்குங்க, தமிழ் புத்தகத்துல கொடுத்துருக்க கொட்டேஷன் பார்த்தலாம் நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்லுங்க, இங்கிலீஷ் புக்கத்தில் கொட்டேஷன் கொடுத்திருந்தாலும் கொட்டேஷன் நம்ப வேண்டியது இல்லை, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நானே போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் நம்பணும், யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து சரிதான் அப்படிங்கிறத நம்பணும். அது இல்லை அல் அலதில் ஹசிம், மோசமான தர்க்கம் வரும், தர்க்கம் எங்கு வருகிறதோ கூவத்து இல்லாமல் போயிடும். இன்றைக்கு இப்படித்தான் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, அவர்களிடத்திலே ரீஹ் இருக்காது, அவர்களிடத்திலே மூச்சு காற்று இருக்காது. ரீஹ் என்பதனுடைய நேரடியான பொருள் ரூஹு என்பது, ரீஹ் இல்லைன்னா ரூஹ் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், நீங்கள் கடலிலே போகும்போது அல்லாஹ் நினைத்தான்னா உங்க கப்பலை ரூஹ் இல்லாம ஆக்கிடுவான், ரீஹ் இல்லைன்னா ரூஹ் இல்லை, ரூஹ் இல்லைங்கிறதுக்கு அது பெட்ரோலா கூட இருக்கலாம், நின்றுச்சுன்னா அல்லாஹ் கேக்குறான் நீ என்ன செய்வ, அதை கொடுப்பது யார், சும்மா அற்புதமான வசனம் அல்லாஹ் கேக்குறான், யார் உனக்கு அதை கொடுப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால அதை அவன்தான் ஓட்டி விடுகிறான், அந்த கப்பலை செலுத்த வைக்கிறான். அதுக்கு அடுத்த ஆயத்துல இதை விட என்ன அழகாக அல்லாஹு தஆலா சொல்றான், அது மட்டுமா உங்களுக்கு கொடுத்தான், அந்த கப்பலை போன்ற பொருட்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். கப்பலை போன்ற பொருட்கள் என்ன, இன்னும் அது மாதிரி கடல்ல போறதுக்கு என்ன உண்டோ அது, ராக்கெட் வரையும் அதுதான், நீங்க போற பஸ், நீங்க போற காரு, நீங்க போற எல்லாமே ட்ரெயின் எல்லாமே அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நீங்கள் பயணிக்கிற கப்பலையும் நீங்கள் பயணிக்கிற அந்த வாகனங்களையும் அன்னாம் என்று சொன்னால் கால்நடைகளையும் அல்லாவே உங்களுக்கு தந்தான். போன வாரமே ஒரு ஆயத்துல சொன்னோம்,
குதிரையையும் கோவேரி கழுதையையும் கழுதையையும் அல்லாஹுதான் உங்களுக்கு பிரயாணத்திற்காக வேண்டி தந்தான். அது மேலே ஏறி உட்காந்து நீங்க போறீங்க. இன்னும் உங்களுக்கு அது அலங்காரமாகவும் ஆக்கி தந்திருக்கிறான். நீங்கள் அறியாததையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறார். இந்த ஆயத்துக்கு கீழே எழுதும் போது எழுதுறாங்க, ஹைபருடைய போர்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரைக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்தாங்க. குதிரைக்கறி சாப்பிடலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒரு இஃப்திலாபி மசாயில். ஆனா ஹைபருடைய போர்க்களத்துல குதிரையினுடைய கரியை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்னும் சில சில கரிகளை பெருமானார் தீநாபி மினஸ் சிபாவ் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. தீநாபி மின கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, தீநாபி மினஸ் சிபாவ், அதாவது அந்த அந்த வைல்டு அனிமல் சொல்றோம் இல்லையா, அந்த பற்கள் உள்ள கீறி கிழித்து சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி மிஹ்லபி மின தயிர், கையினால் பிராண்டி எடுக்கக்கூடிய அந்த பறவைகள் இருக்கிறது, அதவையும் சாப்பிடுவதற்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இந்த கோவேரி கழுதையே கழுதையே சாப்பிடக்கூடாதுன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்றும் அந்த அதற்கு விளக்கம் எழுதும்போது கீழே எழுதுகிறார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் அன்ஆம் லிதர்கபூ மின்ஹா வ மின்ஹா தாக்குலூன். அல்லாஹ் சில பொருட்களை, சில வந்து அன்னாமுகளை, சில கால்நடைகளை உங்களுக்கு சாப்பிடுவதற்குன்னே தந்திருக்கிறான், சில கால்நடைகளை பிரயாணத்திற்குன்னே தந்திருக்கான். ஆடு மேலே யாரும் ஏறி உட்காந்து போக முடியாது. ஆடு மேலே யாராவது சவாரி செய்கிறான்னு நினைக்கிறாரு, போக முடியுமா? ஆனால் சில இந்த மலையாடுகள் இருக்கு, அங்கே வச்சுக்கிட்டு சில மலைக்கு மேலே போகிறதுக்கு அந்த ஆடுகளை பயன்படுத்தி மேலேயும் போகலாம். அங்கே இருக்கு அந்த ஆடுகளுடைய வகை அது. அதே மாதிரி மாட்டு மேலே டைரக்டா ஏறி உட்காந்து போக முடியாது, வண்டியில போட்டு இழுக்கிறான். யாராவது மாடு மேலே ஏறி உட்காந்துட்டு, அது இந்த பசங்க வந்து சம்மர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எரும மாட்டு மேலே ஏறி உட்காந்து நம்ம ஊருக்குள்ளேயே சவாரி செய்வான். அது ஆக்சுவல் சவாரி இல்லை. அப்ப அது மேலே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. குதிரையில சவாரி செய்யலாம், ஒட்டகத்துல சவாரி செய்யலாம், கோவேரி கழுதையில சவாரி செய்யலாம். அதனாலதான் ரொம்ப அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஓ மீன்ஹா, சில பொருட்கள் சவாரி செய்வதற்கு, சில பொருட்கள் சாப்பிடுவதற்கு. அல்லாவே பிரிச்சுட்டான், நான் இப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறேன், இதுல நீங்க சவாரி செய்யலாம், இதுல நீங்க சாப்பிடலாம் என்று. சாப்பிடுவதற்கும் சவாரி செய்வதற்கும் அப்படின்னு சில ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அதுல சாப்பிடவும் செய்யலாம், சவாரியும் செஞ்சுக்கலாம், அதே மாதிரி பொருட்களையும் உங்களை தந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன. மாடு இது போன்ற பொருட்கள் அதிலே அடங்கிவிடும். வலக்கும் ஃபீஹா மனாஃபிய வலி தப்லுஹு அலைஹா ஹாஜதம் ஃபீ சுதூரிக்கும் வ அலைஹா வலல் ஃபுல்கி துஹ்மலூன். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வலக்கும் ஃபீஹா மனாஃபிய, இன்னும் அதிலே உங்களுக்கு எத்தனையோ நலவுகள் இருக்கிறது. வலி தப்லுஹு அலைஹா ஹாஜதன் ஃபீ சுதூரிக்கும், உங்கள் மனதில் உள்ள ஆசைகளை நீங்கள் நிறைவு செய்வதற்கு அதை கொண்டு சில இடங்களை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். என்ன அர்த்தம் சொல்றான், இதுவரையும் பேசிக்கிட்டு இருந்தது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை தான், புரியுற வார்த்தை. நல்லா சொல்றான், அல்லாஹுல்லதீ ஜஅல லக்குமுல் அன்ஆம், கால்நடைகளை அவனே படைத்தான், லி தர்கபு மின்ஹா, நீங்கள் அதிலே பயணம் செய்வதற்கு, வ மின்ஹா தாக்குலூன், நீங்கள் அதிலிருந்து சாப்பிட, வலக்கும் ஃபீஹா மனாஃபி, அதிலே நிறைய உங்களுக்கு பிரயோஜனங்கள் உண்டு, வலி தப்லுஹு அலைஹா ஹாஜதன் ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய மனதினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற அல்லது அடைந்து கொள்ளுகிற வகையையும் அதிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். என்ன என்ன அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் தொழில் ரீதியா ஏதாவது ஒன்ன இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சான்னா அல்லாஹு தஆலா அதிலே லேசு வச்சிருக்கான். ஒருத்தர் பனியன் கம்பெனி வச்சிருக்காரு, சட்டை கம்பெனி வச்சிருக்காரு, ஒரு 1000 பனியன் இல்லைன்னா ஒரு 10,000 பனியன் அடிக்கிறார், அவ்வளோதையும் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு சேர்க்கணும்னா இவரால் முடியாது. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது? வாகனம் தேவைப்படும். ஒரு காலம் வரையும் கார்களுடைய கண்டுபிடிப்பு, பெட்ரோலுடைய கண்டுபிடிப்புகளுக்கு முன்னால் இதில் தான் போயிட்டு வந்துட்டுருந்தான், இதை தான் எல்லாம் தூக்கிட்டு போகும். இதை விற்றா அல்ல, ரெண்டாவது பாயிண்ட் பேசுறான், இது போய் அடைய வைக்கிறது மட்டும் உங்களுக்கு நோக்கம் இல்ல, உங்க மனசுல இதை கொண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சி, எக்கனாமிக்கல் குரோத். ஒரு கம்பெனில இன்னைக்கு ஒரு 10 கார் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, லோடு மேன் ஆளுகளை வச்சு ஒரு 10 கார் வச்சிருக்காரு, 10 வேன் இருக்கு அப்படின்னு சொன்னா, 10 வேன் எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு எவனும் பெருமை பேச மாட்டான். எங்களுடைய இன்கம் எவ்வளவு தெரியுமா? அதைத்தான் பத்து கார்களுடைய பிரயோஜனம் அல்ல, 10 மாட்டு பிரயோஜனம் அல்ல,
இன்கம். ஹாஜத்தன் ஃபீஸு தூரிக்கும், எது உங்களை இழுக்கும், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய காசு. இது இப்படி போச்சுன்னா அது வரும். அதுக்கு என்ன வேணும், பத்து வண்டியை தாராளமாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் சொல்கிறோம் அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களை அந்த அன்னாம் கால்நடைகளின் மீதும் கப்பலின் மீதும் அவனே சுமக்க வைக்கிறான். இது ஒரு அருமையான செய்தி, அவனே சுமக்க வைக்கிறான். இந்த சூராவினுடைய கடைசியில் சூரத்துல் யாசின் அல்லாஹ் சொன்னா, நம்ம இது ஓதுன ஆயத்து, அடிக்கடி ஓதிருப்போம் சூர யாசின் ஓதுமோ, என்ன அர்த்தம், நாம் தல்லல்னா லேசாக்கி வைத்தோம் அல்லது கீழே கீழ்படிய வைத்தோம். தல்லல்னா ஃபமின்ஹா, அதிலிருந்து ருக்கு, உங்களுடைய வாகனம் இருக்கிறது, சில கால்நடைகளை உங்களுக்கு கீழ்படிய வைத்தோம். அல்லாஹ் சொல்றான் கீழ்படிய வைத்தோம். உங்களுடைய திறமையால அந்த மாடு உங்களுக்கு கட்டுப்படுது, அது மேல உட்கார்ந்து போலான்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. எந்த மாட்டு மேலையும் மனசு ஏறி போக முடியாது. என்ன செய்யலாம், வண்டி கட்டி போகலாம், குதிரையில நேரடியா போகலாம். அதிகபட்சம் குதிரையில யாரும் வண்டி கட்டி போறது இல்லை, நேரடியா மேலே ஏறி உட்காருமா, இழுத்தோன்னு அது வாட்டும் போயிட்டே இருக்கும். எல்லாம் சொல்றான் ஒதல்லல்னா, அந்த குதிரையும் மாடும் அந்த ஆடும் அந்த ஒட்டகமும் நீங்கள் ஏறி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அதுக்கு சட்டம் போட்டிருக்கேன், ஏறி உட்காந்தா ஏத்திக்கிட்டு போ, ஏறி உட்காந்தா ஏத்திட்டு போ. யானை எவ்வளவு பெரிய உருவம், அதுல காலில் ஒரு செயினை கட்டிட்டு குச்சியை வச்சு அடிக்கிறார், தூக் எழு அப்படின்னு சொன்னோடன பெரிய மரத்தை திட திடன்னு இழுத்துட்டு வருது. இன்னைக்கும் காடுகள்ல அதை விட்டா வேற வழி இல்லை. இன்னைக்கும் இவ்வளவு வளர்ந்த பின்னாடியும் காடுகள்ல மலைகள்ல யானையை கொண்டு போய் நிப்பாட்டி பெரிய பெரிய மரங்களை சாச்சி இழுத்துட்டு வர்றான். பெரிய மரத்தை இழுத்துட்டு வர்ற யானை, இந்த இவ்வளவு பெரிய பாகனை திடீர்னு மூடு கலந்துச்சுன்னா என்ன செய்யுது, உண்டா இல்லையான்னு பார்த்துருது, பாக்குதா இல்லையா. ஆனா எல்லா நேரமும் அப்படி இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இதை நீ செய்ய அப்படின்னு சொல்றது நாம் சொன்னது. மாடு நீங்க சொன்னதை கேக்குது அப்படின்னு போயிடுது. ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான், மாட்டு கயிறை பிடிச்சிட்டு ஆய் அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அவர் இவ்வளவு பெரிய பிளம் பாய், வீட்டுக்காரனா இருப்பான், மாடு ஓட்டுற அவருடைய பையனா இருப்பான், அவன் எப்படி பிடிச்சி ஓடு ஓடுன்னு ஓடுது அது பாட்டுக்கு. சரி, இவ்வளவு பெரிய ஒரு 30 கிலோ 25 கிலோ இருக்க மாடு, இல்ல ஒரு 50-60 கிலோ இருக்க மாடு இந்த பையன் அப்படின்னு சொன்ன உடனே ஓடுதே, வெறும் 20 கிராம் இருக்கிற அல்லது வெறும் 30 கிராம் இருக்கிற ஒரு 50 கிராம் இருக்கிற ஒரு நல்ல பாம்பு, சின்னது தானே, பிடிச்சி பாக்கெட்டில் போட்டுக்கோங்களேன். இல்லைன்னா ஏய் ஓடு அப்படின்னு சொல்லுங்க, அன்றைக்கி இங்கே வந்தாங்களே பார்க்கறதுக்கு, நம்ம தப்சீர் கேட்கறதுக்கு ஒரு பாம்பு வந்துச்சு போன வாரத்துக்கு முத வாரம், அது மாதிரி ஏ இங்கே ஒடியா ஓடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பாம்பை. ஏன் யாரும் சொல்கிறது இல்லை, சொல்லி நீங்கள் முடிக்க மாட்டீங்க, அது வேலையை முடிச்சிடும். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அது வேலை காலனி அல்லான்னு அதுக்கப்புறம் படுத்துதான் கிடக்கணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன், அந்த பாம்புக்கு அல்லாஹ்வினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை உனக்கு கீழ்படியணும்னு. வித்தியாசம், 60 கிலோ 25 கிராம்ங்கிறது செய்தி அல்ல, இதில் எது என உனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு அது மட்டும்தான் செய்தி. அது அழகாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், யுரீக்கும் ஆயாதி காலையில் நீங்க எந்திரிச்சதுல இருந்து சுபு தொழுதுட்டு வெளியே போனவுடனே, சூரியன் உதிக்கிறதுல இருந்து இரவு போறதுல இருந்து மலர்கள் மலர்றதுல இருந்து நீங்க அல்லான்னு ஜம்முன்னு வண்டியில தரையில போறதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம தானே செஞ்சு வச்சிருக்கோம். இவ்வளோ ஆயத்துக்களை நீங்க பாக்குறீங்களே, இது அல்லாஹு தரல அப்படின்னு எந்த ஆயத்துக்களை நீங்கள் மறுக்கிறீர்கள், துணிக்கிறோம். இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க, ஆனா இதெல்லாம் ஏன் திறமைன்னு எதையாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்லா கேட்கறான், ஐயோ ஆயாதில்லா, அது சூரியன் வருவதாக இருக்கட்டும், சந்திரன் வருவதாக இருக்கட்டும், இரவு போவது பகல் வருவது இந்த மாறுவது பழங்கள் விளைவிப்பது எல்லாம் இதெல்லாம் யாரு கொடுத்தது. நல்லா கேட்கறான், ஐயோ ஆயாதில்லா, அல்லாஹ்வினுடைய எந்த ஆயாத்துக்களை நீங்கள் துன்கிறி மறுக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம்,
அல்லா ஒரு ஆயத்துல சொல்லுவான், அந்த ஆயத்துக்களை அவர்கள் கடந்து போவார்கள், என்ன நடந்துச்சுன்னே தெரியாம, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், இவர் பாட்டுக்கு போறாருனா என்னடா இப்படி எரும மாட்டு மேல மழை வேஞ்ச மாதிரி போறானே, கேட்பான்ல சில பேர் இப்படி போறானே. அல்ல அதே வார்த்தையை சொல்றான், என்ன நடந்தாலும் சூரியன் வருகிறது, இரவு வருகிறது, பகல் வருகிறது, அந்த பூக்கள் முளைக்கின்றன, கனி வர்க்கங்கள் வருகிறது, தட்டுல தோசை வருது, இட்லி வருது, மீன் வருது, வடை வருது, எல்லாம் வருது. ஆனா எதுக்கு பின்னாடியும் அல்லாஹினுடைய சிந்தனை இல்லை, இது யார் கொடுத்தது என்ற சிந்தனை இல்லைன்னா உனக்கும் மையத்துக்கும் என்ன வித்தியாசம் நல்லா கேட்கலாம். ரூகே இல்லாத ஒரு மனிதனாக நீ திரிகிறாய், சிந்தனையே இல்லையே. குர்ஆன் எதிர்பார்க்கிற எல்லா செய்திகளுமே அதுதான். நல்ல ஒரு செய்தியை புரிஞ்சுக்கலாம். இப்ப இவ்வளவு செய்திகள் நம்ம படிக்கிறோம்ல, இப்ப குர்ஆன் நம்ம படிக்கிறதுனுடைய நோக்கமே அமல் செய்யறது தான். இப்ப இது இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன, இதுல இருந்து நான் எப்படி அமல் செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இப்ப ஆயத்துக்களை மேலிருந்து சூரத்தின் யாசின படிச்சுக்கிட்டே வர்றோம், இதை எப்படி நான் உள்வாங்குவது, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. கடல் இருக்கு நல்லா சொல்றான், கப்பல்ல போங்கன்னு சொல்றான், அதுக்கு நீங்க இருந்து டிக்கெட் எடுத்து நேரம் நாகப்பட்டினம் போய் கப்பல் ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதா, அதனுடைய இம்பாக்ட் எதை அமல் செய்யணும். நிறைய அல்லாஹுத்தாலா வரலாறுகளை சொல்லியிருப்பான், நிறைய அல்லாஹுத்தாலா சட்டங்களை சொல்லியிருப்பான், நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் இருக்கும், வரலாறுகள் இருக்கும், எல்லாம் இருந்ததுதான் குர்ஆன். அப்ப அமல் செய்யறதுக்கு நம்ம கேட்போமா இல்லையா? அப்ப நான் என்னத்தை அமல் செய்யணும்? லிகுல்லி சப்பாரின் ஷகூர். அஃபலா தாக்கிலூன், அஃபலா தஃபாமூன். இதில் பொறுமை செய்து நன்றி செலுத்துகிற மனிதனுக்கு அட்டாட்சி. இல்ல அல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்க வேண்டாமா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா, அறிவுடையவர்களுக்கு இதில் அட்டாட்சி உண்டு. லி உலில் அல்பாப், லேசான அறிவில்ல, ஸ்ட்ராங் நாலேஜ், அவருக்கு இதுல பாடம் உண்டு. அப்படின்னு அர்த்தம், எல்லா செய்திகளையும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த முடிவுல இதுதான் சொல்லும், இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன், இதை வளர்த்துக்கிறது, அந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்வது, நாலேஜ், நோயிங், எல்லாமே எல்லாம் இதுல இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் தொழுகிறதா, ரெண்டரை காய் தொழுங்க அல்லாஹ்வுக்கு, அது அல்ல செய்தி. மொத்த குர்ஆனும் அந்த செய்தியை சொல்லவே இல்லை. அங்க ஒரு இடத்துல நீங்க பரதத் தொழுங்க, சுபு தொழுங்க, லுகர் தொழுங்க, செய்தி முடிஞ்சிருச்சு, வேற என்ன ஜூஸ குர்ஆன் தருகிறது அப்படின்னு கேட்டா முஃபஸ்ஸிர்கள் அழகாக எழுதுவார்கள், எல்லாம் அமல் செய்யறதுக்கு இல்ல, வேற என்ன செய்யறதுக்கு, புரி அறிவாளியாவு, சாபிராவு, ஷக்கூராவு, நன்றி செலுத்து, நீ சபுரை உணரத்தில் ஏற்படுத்தி கொள், நீ அறிவாளியாக புரிஞ்சுக்க, உன்னுடைய இன்டலெக்சுவல் லெவலை வளர்த்துக்க குர்ஆன் சொல்லுகிறது. அதுதான் அதனுடைய இம்பாக்ட், அதுதான் அவுட்புட். அதிலிருந்து வெளியே வர வேண்டிய சமுதாயத்திற்கு தேவையான செய்தி அது மட்டுமே. அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அதை சொல்றான். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதனுடைய தொடர் வசனத்தில் டைம் பெறாச்சு, இந்த ஆயத்தை ஓதிட்டு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹ் இதில் சொல்றான், நாம் நாடினால், இந்நஷா, நாம் நாடினால், நுகுரிகுஹும், அவர்களை மூழ்கடித்திருப்போம், ஃபலா சரீஹலஹும், அவர்களுடைய சத்தத்திற்கு பதிலளிக்கிற யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள், வலாஹும் யும்கதூன், அவர்கள் பாதுகாக்கவும் பட மாட்டார்கள். நாம் நாடினால், நாம் நாடினால், அல்லாஹ் சொல்றான் நாடினால், நாம் எப்படி கப்பல் மேல உங்களை போய்கிட்டு இருக்க வச்சிருந்தோமோ அதே மாதிரி கப்பலுக்கு கீழேயும் போக வச்சிருவோம். இதுக்கு எழுதக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர் அழகான ஒரு விளக்கவரை எழுதியிருந்தாரு, அல்லாஹ் இன் நஷா அப்படின்னு சொல்றானே, நான் நாடினாள்ங்கிறது அதுல ரெண்டும் உண்டு, நான் நாடினால் கடலுக்கு மேல உங்களை போக வைப்பேன். என்ன தைரியம்? கப்பல் தைரியம் இல்ல, ஸ்ட்ரீம்பர் தைரியம் இல்ல, இது நல்லா அப்படி இது ரா மெட்டீரியல் ஜம்முன்னு இருக்கு, அந்த தைரியம் இல்ல. இந்நஷா, அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்னை கடலின் மேல் போக வைக்கிறது. ரெண்டாவது அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ இந்நஷா, திரும்ப நாம் நாடினால் கடலுக்கு கீழே போக வைப்போம். இது ரெண்டும் உன் கையில் இருக்குன்னு நினைச்சுக்காத, நுஹ்ரிகுஹும், அவர்களை நாம் மூழ்கடித்திருப்போம். ஃபலா சரீஹ லஹும், அவர்களுடைய சத்தத்திற்கு பதில் சொல்லுகிற யாரும் இருக்க மாட்டார்கள். அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், சரீஹ் என்ற வார்த்தைக்கு அக்காரிப், நம்முடைய சொந்த பந்தங்கள். ஒருத்தன் சத்தம் போடுறான், யார் பக்கத்தில் இருப்பா? ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அல்லது தண்ணி குடிக்கிறது தேவைப்படுது, தண்ணி வேணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்பார்? அம்மாட்ட கேட்பார், ஒய்ஃப்ட்ட கேட்பார், தம்பி அண்ணே வாப்பா இவங்கள்ட்ட தான், அக்காரி இவங்கெல்லாம் வந்தால் என்ன செய்வாங்க? அவருக்கு எடுத்து கொடுப்பாங்க, அல்லது தேவையை தொடப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த இடத்தில் உங்களை நாம் கொண்டு போகிறோமே அங்கே எதுவும் இருக்காது. ஃபலாஸ் அப்படி பதிலளிப்பதற்கு யாரும் அங்கே வரமாட்டார்கள். நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், யாரும் வரமாட்டான் சுருட்டெல்லாம் சொல்கிறான். வலாஹும் யும் கதூன், அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கவும் படமாட்டார்கள், வேற வழியும் இருக்காது. சில பேர் என்ன செய்யறான், ஒரு அந்த பிளேட்டை பிடிச்சிக்கிட்டே மிதந்து பல வருஷம் கழிச்சும் கூட உள்ள வந்துடுறான். சில பேர் அப்படி உள்ள போயிடுறான். நுஹ்ரிகுஹும் அல்லாஹ் சொல்றான், நாம் உள்ளேயும் கொண்டு போவோம், வெளியேவும் உங்களை வாழ வைப்போம். இதனுடைய முழு ஆற்றலும் முழு தகுதியும் நம்மை ஒருவரையே சார்ந்தது. இன்னொரு ஆயத்துல இதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விளக்கம் சொல்றான். அந்த ஆயத்தை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃப்ஸீருடைய வகுப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம். அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூர பனி இஸ்ராயலுடைய 67வது வசனம். சும்மனாலும் இதை போய் எடுத்து தர்ஜுமாவை பாருங்க, என்ன அழகான ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இதுல சொல்லி இருக்கிறான். 67வது வசனம், ரப்புக்கும் உள்ளதி யுஸ்ஜி லக்கும் அல் ஃபுல்க ஃபில் பஹர், உங்களுடைய ரப்பு தான், அல்லாஹ் சொல்றான் ரப்புக்கும் உங்களுடைய இரட்சகன், அல்லதி யுஸ்ஜி லக்கும் உல் ஃபுல்க், உங்களுடைய கப்பலை அவன் தான் மிதக்க செய்கிறான், ஃபுளோட் ஆக்குறான், உங்களை உள்ள கொண்டு போறான், ஃபில் பஹர் கடலிலே, லி தப்தகு மின் ஃபதலி, எதற்கு? அல்லாஹுவினுடைய அருளை நீங்கள் தேட போகிற போது அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு போறான். என்ன நோக்கத்துக்கு போறான்? அதிகபட்சமா படிக்கிறதுக்கு போகலாம், படிச்சு என்ன செய்ய? சம்பாதிக்க. அடுத்து என்ன நோக்கத்துக்கு போறான்? பிசினஸ். அல்லாஹ் ஃபதல் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவினுடைய உபகாரத்தை தேட. இன்னஹு கான பிக்கும் ரஹீமா, அவன் உங்கள் மீது ரொம்ப கிருபையாளன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க தைரியம் உங்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை, அல்லாஹுவினுடைய இரக்கம்தான் கடலிலே கொண்டு போய் சேர்க்கிறது. சொல்லிட்டு சொல்றான், ஓ இதா மஸ்ஸக்கும் துர்ரு ஃபில் பஹ்ர், கடலிலே ஒரு சோதனை உங்களை தொட்டு விட்டால், கப்பலில் ஏதாவது ஆயிடுச்சு அல்லது வேகமாக காத்தடிக்குது, என்ன போட்டா இருந்தாலும் சரி வேகமாக காத்தடிக்குது, அட பெறது, வல்ல மண் ததுன இல்ல ஐய, அவனை அன்றி நீங்கள் யாரெல்லாம் அழைத்தீர்களோ யாரையும் காணல, அது காப்பாத்தும் இது காப்பாத்தும், கீழே இருக்க டப்பா காப்பாத்தும், இன்ஜின் காப்பாத்தும், என் ஜிபிஎஸ் காப்பாத்துன்னு எதையெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, நடக்குதா இல்லையா? வேகமாக காத்து வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிரிடிக்ஷன்ஸ், இது காத்து இப்படி வரும், இப்படி அடிக்கும், இப்படி போகும், அப்படிலாம் நீங்க வச்சிருந்த எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் போயிருச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு, இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை ராஜு, உன்கிட்ட உன்னுடைய நெட்டை காணும், கம்ப்யூட்டரை காணும், உன்னுடைய லேப்டாப்பை காணும், இப்ப எதையும் காணல. அல்லாஹ் சொல்றா, நல்ல மண் ததுழும் இல்லா ஐயா, அல்லாஹுவை விட்டு விட்டு வேற எந்த பொருட்கள் மீதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்து, இதுல தெரிஞ்சுக்கலாம் அதுல தெரிஞ்சுக்கலாம், இது காப்பாத்திரும் அது காப்பாத்திரணும், உங்களுடைய பிரடிக்ஷன்ஸ் உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுல எல்லாம் இருக்கிறத எல்லாம் காணா போச்சுங்களா? நல்ல மண் ததுழும் இல்லா ஐயா, ஃபலம் மனஜாகும் இலல் பர், அப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு பிளேட்டை பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் உங்களை அப்படி கொண்டு வந்து எந்த மீனும் கடிக்காம எதுவும் கடிக்காம அப்படி கொண்டு வந்து கரை சேர்த்து விட்டுட்டா அப்படின்னு சொன்னா, அறந்தும் அறுத்தும் உடனே என்ன சொல்றீங்க? எவ்வளவு திறமையா வந்தேன் தெரியுமா? ஒரே ஒரு அந்த பிளேட் தான் கிடைச்சது, அதை பிடிச்சி திறமையா நீந்தி நான் வந்துட்டேங்கிற அறுத்தும் ஒரு நிமிஷத்துல என்ன நீ மறந்துடுற, மறக்க மட்டும் இல்ல மறுத்துடுற. எல்லாம் சொல்லிட்டு கானல் இன்சானு கஃபூரா, இதுதான் இயற்கையான நிலை, நன்றி செலுத்தாத நன்றி கெட்ட குணம் தான் மனிதனுடைய குணம். சொல்லிட்டு அமின்தும், திரும்ப கேட்கிறான், அமின்தும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? ஐ யக்ஷிப பிக்கும் ஜானிபல் பர், சரி நீங்க எதை வச்சு சேஃப்கார்டு நினைக்கிறீங்க? நீங்க அங்கிருந்து கப்பல்லேருந்து பாதுகாத்து எல்லாம் உங்களை கொண்டு வந்துட்டா, நீங்க போகிற வழியில் உங்களுடைய அந்த ரோட்டு மேல போற வாகனம் சேஃபா போகும்னு எதை வச்சு நம்புற? எல்லாம் கேட்கிறான், அங்க ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தி, அங்க ஒரு தடையை ஏற்படுத்தி, அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி, கொஞ்ச நேரத்தில் உன்னை மேல தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அமின்தும் எது சேஃப்னு நினைக்கிற? எல்லாம் கேக்குறான், கடல்ல தான் சேஃப் இல்ல, எப்படியோ ஒரு பலகையை புடிச்சிட்டு வந்துட்டேன், நான் இப்ப வந்து பூமிக்கு வந்துட்டேன், நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி அல்லது பூமியில் சொறி வாங்க வைத்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? அவ் யுருசில அலைக்கும் ஹாசிபா, அல்லது பூமியை ரெண்டாக புரட்டு மேலிருந்து மலையை பொழிய வைத்தால், கல்மாரியை பொழிய வைத்தால், எதை வச்சு தடுத்துக்குவே? சும்மலா தஜிதுலக்கும் வக்கீல. அல்லாஹ் சொல்றான், சும்மலா தஜிதுலக்கும் வக்கீல, அல்லாஹுவை அன்றி வேறு யாரையும் நீங்கள் வக்கீலாக உங்களுக்கு பாதுகாவலனாக நீங்கள் ஒரு காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. வக்கீல்னா இந்த வக்கீல் என்ன செய்வாரு, கோர்ட்ல போய் நம்மளை பாதுகாத்துருவார் நினைக்க. இந்த வக்கீல் இல்லை, அல்லாஹ் சொல்றான் நான் தான் வக்கீல், பாதுகாவலன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் மின்தும், அல்லது நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா சேஃப்கார்டா நினைக்கிறீர்களா கேட்டு அல்லாஹ் சொல்றான் திரும்ப உங்களை கடலுக்கு கூட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம், திரும்ப உங்களை கடலுக்கு கூட்டு போறதுக்கு எவ்வளவு, அல்ல கடலை உங்க வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வர வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், எந்த வீடும் எந்த பில்டிங்கும் எந்த சிந்தனைகளும் என்னை பாதுகாத்து விட்டதுன்னு எதை வச்சு சேஃப்கார்டா நீ நினைக்கிற, அல்ல கேக்குறான் என்னை தவிர நீ எதையெல்லாம் சேஃப்கார்டு நினைக்கிறியோ அது அனைத்தும் உனக்கு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பி அவேர், பி கேர்ஃபுல் சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹு தஆலா ஒரு பெரும் பேய் காற்றை அனுப்பி உங்களுடைய அந்த கப்பலை பிரித்து மேஞ்சு உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டால் அடுத்து யார் உங்களை கூப்பிடுறதுக்கு இருக்கா, உங்களை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்காங்க. ஆக இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அந்த புரிகிற ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தருவானாக இன்ஷா அல்லாஹ். இதனுடைய தொடர் அடுத்த வாரம்.
அந்த முன்பின் பாவம் மன்னிக்கப்படும்.
ஆமா 8 மணி ஆயிடுச்சு.
ஒரு நிமிஷம் பண்ணிட்டு
வாங்க சொல்லி முடிச்ச உடனே, வாங்க சொல்லி முடிஞ்ச உடனே அந்த முன்பின் பாவங்கள்ல ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு உடனே முடிச்சிருவோம். அதிர்த்து அதை விடலைங்கிறது சம்பந்தமா போன வாரம் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம், முழுமையாக ஒழு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் வந்திருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 23 விதமான செய்திகளை பெருமானார் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை செய்தால் முன்பின் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ்களில் வந்திருக்கு. அதில் 1வது செய்தி இஸ்பாகுல் உலு, நாம் செய்யக்கூடிய உதுவை பரிபூரணமாக செய்வது, அதனுடைய ஃபரது, அதனுடைய சுன்னத், அதனுடைய ஆதாப், அதனுடைய முஸ்தஹப் ஒழுக்கம் எல்லாவற்றையும் செய்து செய்தால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முறை ஒது செய்யும் போதும் நம்முடைய பாவங்கள் பரிபூர்ணமாக மன்னிக்கப்படுகிறது. அதை இறைவன் விரும்புகிறான், அதற்கென்றே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது இந்த புக் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளாட்டி அங்கங்கே ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த தொழுகையை பற்றி போடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் ஒதுவினுடைய ஆதாபுகள் என்ன, அதனுடைய ஒழுக்க வரமுறைகள் என்ன, அது நிறைய அதில் ஆதாபுகள் போட்டிருக்காங்க. அதனுடைய சுனன்கள் இருக்குது, எப்படி செய்யணும், தர்த்தீபாக செய்கிறது, உலக பேச்சுகள் இல்லாமல் செய்கிறது, கிபிலாவை முன்னோக்கி செய்கிறது, அதில் ஒரு செய்தி. அதெல்லாம் ஒது செஞ்சு முடித்த பின்னாடி அதனுடைய ஒரு ரெண்டு துளியை தன்னுடைய வாயில் நாக்கில் வச்சு கொள்வது, அதனுடைய துளி, இதெல்லாம் ஆதாபுகளில் வருது. இதெல்லாம் ஹதீஸுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த செய்தி. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்முடைய ஒழுவை நாம் பரிபூரணமாக இனி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கணும். ஏதாவது கிதாபுகள் இருந்தால் இந்த ஹனஃபி தொழுகை ஹனஃபி ஷாஃபியிலிருந்தால் பார்த்துங்க. இன்றைக்கு சொல்லப்படப்போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், துஹாவினுடைய தொழுகை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் சூரியன் உதித்த பின்னால், சூரியன் உதித்து உச்சி சாய்வதற்கு முன், உதித்ததிலிருந்து சுபூ தொழுது முடிச்சுட்டு அந்த ஒரு 20-25 நிமிஷம் அந்த டைம் அரை மணி நேரம் கழிச்சதுலேருந்து உச்சி, சூரியன் வந்து 12 மணிக்கு முன்னாடி யார் 2 ரக்காயத்து தொழுகிறார்களோ, இன்னும் சில ஹதீஸில் 4 ரக்காயத்து தொழுகிறார்களோ, அல்லாஹ் அவருடைய முழுமையான பாவங்களை முன்பின் பாவங்களை மன்னிக்கிறான். அது கடலினுடைய நுரை அளவு இருந்தாலும் சரியே அப்படின்னு ஹதீஸில் வருது. இது வந்து இப்னு மாஜால வருது, திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அதனால ஆனால் சில நிறைய ஹதீஸுகளில் 2 ரக்காயத்து தொழுதாலும் போதும்னு வருது. இது ரெண்டு விதமாக எழுதுறாங்க, சில பேர் இஷ்ராக் என்ற தொழுகைக்கும் எழுதுறாங்க, சில பேர் லுஹா அப்படின்னு எழுதுறாங்க. இஷ்ராக்னா அந்த சுபு தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த இடத்துல சூரியன் உதித்த உடனே 2 ரக்காயத்து தொழுவது, அப்படி இல்லைன்னா அந்த லுஹருக்கு முன்னால் அந்த சன் வந்து நடு இதை, அதாவது சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னால் அந்த 12-11 மணிக்கு தொழுகிறது பேர் லுஹா. இந்த ரெண்டு தொழுகைக்குமே அந்த ஹதீஸ் வருகிறது. எந்த தொழுகையை தொழுதாலும் சரியே, அதில் இந்த தொழுகை இருக்கு அந்த தொழுகை இல்லை அப்படிங்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் ஹதீஸில் பேர் சொல்லி பதிவாகலை, இந்த 2 ரக்காயத் சூரியன் சாய்வதற்கு முன்னால் வந்திருக்கு. அது எந்த தொழுகையாக வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம், சுபு தொழுதுட்டு 3 மணி நேரம் கழிச்சு தொழுதாலும் சரி, அல்லது 11 மணிக்கு தொழுதாலும் சரி, கடல் நுறையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிச்சிருக்கான். அது இல்லாமல் நிறைய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள், அடுத்து உடல் ரீதியான நோய் நொடிகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அதை கொண்டு குணமாக்குகிறேன் என்று சொல்லி வருகிறது. இந்த நம்ம மேலே சொன்ன ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், முன்பின் பாவங்களை அல்லாஹ் இந்த 2 ரக்காயத்தை கொண்டு மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸில், உங்களுடைய எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் சதக்கா கொடுக்கணும், இந்த 2 ரக்காயத் அத்துணை ஜாயிண்டுக்குரிய சதாக்காவுக்கும் பதிலாக அமைந்து விடுகிறது. இப்படி ஏக நிறைய ஹதீஸுகள் வருகிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் இனிமேட்டு அந்த சுபு தொழுத உடனே அல்லது ஆபீஸ்ல வேலையில் இருந்தாலும் 11:30 மணிக்கு அல்லது ஒரு 10 மணிக்கு ஒரு 2 ரக்காயத்து, அல்லது ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டில் லட்சோப லட்சம் பேர் தொழுதுகிட்டு இருக்காங்க இந்த தொழுகை. நமக்கு தெரியல, உலகத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான பேர் இந்த தொழுகையை தொழுகிறாங்க, பிரயோஜனத்தை அடைஞ்சிக்கிறாங்க, வெளியே தெரியறது இல்லை. ஆக அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நமக்கு பெரிய விஷயம். அதனால ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ, காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னின்னு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ் தஆலா அதை நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு காரணமாக ஆக்குவானாக. இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்கள்ல அந்த 23 அமலும் தொடர்ந்து சொல்லப்படும். சில நாம் செய்யக்கூடிய அமலும் இருக்கு, செய்ய முடியாத அமலும் அதிலே இருக்காது. அது என்ன செய்ய முடியாமல் செய்ய முடியாதாமல் இன்ஷால்லா சொல்றேன். இந்த பாவ மன்னிப்பு முன்பின் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்ஷால்லா அடுத்த வாரம் விளக்கம் சொல்றேன் இன்ஷால்லா. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.